ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம வந்து கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் கடந்த வகுப்பில் 148வது பாடல்லிருந்து 154வது பாடல் வரைக்கும் பார்த்து முடித்தோம். அந்த 154வது பாடலில் அவர் என்ன சொன்னார்னா, ஏழு விதமான பூமிகளை சொல்லிக்கிட்டே வந்துட்டு அதில் கடைசியாக வந்து அந்த முதல் மூணு பூமியில் இருக்கக்கூடியவங்க வந்து அப்யாசிகள் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நான்காவது பூமியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அந்த ஞான வழிக்கே வந்துடுறாரு, அவர் தான் வந்து ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த நாலுலேருந்து 4, 5, 6, 7 வரைக்கும் இருக்கக்கூடிய 4 பூமிகளிலையும் ஜீவன் முக்தர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்றாரு. அதில் அந்த 4வது பூமியாகிய நடு பூமியில் இருக்கக்கூடியவர் வந்து பிரம்ம வித்து அப்படிங்கிறாரு. இப்படியே ஒவ்வொரு ஜீவன் முக்தருடைய பெருமைகளை கடந்த 154வது பாடலில் விளக்கிட்டு வந்தார். இப்போ இன்றைக்கு நம்ம 155வது பாடல் பார்ப்போம். 4ஆம் பூமியில் வரும் முன் 3 பூமியும் அடைந்து நடந்து மாண்டோர் மேலான பதம் அடைந்து பிறந்து மெல்ல மெல்ல வந்து வீடு சேர்வார். மாலான பவத்தில் விழார் முதற் பூமி கிடைப்பதுவே வருத்தம் மைந்தா. காலான முதற் பூமி கைவந்தால் முத்தியும் கைவந்ததாமே. இந்த பாடல் என்ன சொல்றாருன்னா, 4ஆம் பூமியில் வரும் முன் 3 பூமியும் அடைந்து நடந்து மாண்டோர். அப்போ இந்த முதல்ல இருக்கக்கூடிய 3 பூமிகள் இருக்கு பாருங்க, சுபேச்சை, விசாரணை, தனுமானசி அப்படிங்கிற அந்த 3 பூமிகள்லையும் வந்து அப்யாசிகள் தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்யாசம் பண்றாங்க அந்த பூமிகள் இருந்துக்கொண்டு. அந்த நிலையில அவங்களுக்கு திடீர்னு மரணம் வந்து இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, மேலான பதத்தை அடைகின்றார்கள் அப்படிங்கிறாரு. மேலான பதம்னா என்னன்னா, திருப்பி மறுபிறவியில அவர்கள் மீண்டும் இது மாதிரி ஆத்ம ஞானத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில பிறப்பார்கள், ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நாம இந்த பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலான பதம் அப்படிங்கிறது வந்து நமக்கு மேல ஏதோ சொர்க்கலோகம் இருக்கு, பிரம்மலோகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கற்பனைக்கு போயிடக்கூடாது. ஏன்னா வேற துவைத பாடங்கள்ல தான் வந்து நமக்கு இருமைகள்ல இதை தவிர வேற லோகங்கள் இருக்கு, சொர்க்கலோகம் இருக்கு, பிரம்மலோகம் இருக்கு, அப்புறம் நிறைய லோகங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி படிக்கிறோம். ஆனா அந்த மாதிரி லோகங்கள் எல்லாம் நம்ம வேதாந்த பாடத்துக்குள்ள வந்துட்டா இங்க மனதனுடைய படிநிலைகளை தான் பார்க்கணும். எல்லா லோகமும் இங்க பூமியிலேயே இருக்குது. நம்ம நல்ல புண்ணிய கர்மம் அதிகமா செஞ்சிருந்தோம்னா நம்ம இங்க வாழ்ற வாழ்க்கை சொர்க்கம் மாதிரி இருக்கும். நம்ம பாவ கர்மம் அதிகமா பண்ணியிருந்தோம்னா இதே பூமியில நம்ம ரொம்ப கீழான நிலையில வாழ்வோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது மனித உடல்ல இருந்தாலும் சரி, மிருக உடல்ல இருந்தாலும் சரி, அந்த வேதனைகளும் அந்த கஷ்டங்களும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நரகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மிருகத்து உடல்ல பிறந்திருந்தாலும் மனித உடல்ல பிறந்திருந்தாலும் நல்ல சுகபோக வாழ்க்கையை ஒன்று வாழுதுன்னா அது சொர்க்கம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ சொர்க்கம் வாழ்க்கை வந்து மிருகத்துக்கு கிடைக்காதானா, கிடைக்குது. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் மனிதனை விட வந்து மிருகங்களை நல்லா சொகுசாக வச்சிருக்காங்க. இப்போ என்னுடைய சொந்தக்கார வீட்டிலேயே ஒரு நாய் வளர்த்துறாங்க, அந்த நாய் வந்து அவங்க பெட்டில் ஈக்குவலாக படுத்துக்கும், அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமும் சுகத்தோடு அனுபவிக்குது, எல்லா சௌகரியங்களும் இருக்கு அதுக்கு. அதுக்கெல்லாம் ஒரு சொர்க்க வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படின்னா அது பண்ண புண்ணிய கர்மா. ஆனால் பட் என்னன்னா அதுக்கு உடல் மாறி போச்சு, மிருக உடல்ல வந்துடுச்சு, மனித உடல்ல வரல. இப்போ அது மிருக உடல்ல இருந்துகிட்டு சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்குது, ஆனால் இந்த ஞானத்தை அந்த மிருகத்தால் அடைய முடியாது. மனிதர்களும் அது மாதிரி சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க, ஆனால் இந்த ஞானத்தை அவர்களால் அடைய முடியாத அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் மகான்களும் அதெல்லாம் சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா மனித பிறவிங்கிறது ஒரு அரிதான பிறவி. இதில் வந்துட்டு தன்னை யார் என்று தெரிந்து கொள்ளவும் இறைவனை யார் என்று தெரிந்து கொள்ளவும் யாருமே தயாராக இல்லை. இந்த உலக போகங்கள்லையும் இந்த சுகபோகங்கள்லையும் தான் சிக்கிக்கிட்டு இருக்காங்க ஜனங்கள்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது மாதிரி இங்கே சுகம் சொர்க்கம் அப்படிங்கிறதெல்லாம் பூமியிலேயே இருக்குது, வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை. எங்கேயோ வேற்று உலகத்துக்கு போகிறோம், சொர்க்க லோகத்துக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ண வேண்டியதில்லை. அதை தான் இவர் சொல்கிறார். அந்த மாதிரி 3 பூமிகளிலே அப்யாசம் செய்து மரணத்தை தழுவியவர்கள் மீண்டும் நல்ல சூழ்நிலையிலே பிறப்பார்கள், மேலான நிலையை அடைவார்கள் அப்படிங்கிறார். அந்த மேலான பதம் அடைந்து மெல்ல மெல்ல வந்து வீடு சேர்வார் அப்படிங்கிறார். மெல்ல மெல்ல வந்து வீடு சேர்வார் அப்படின்னா என்ன, அறம்பொருள் இன்பம் வீடு அப்படின்ற 4வது படிநிலையாகிய வீடு பேரு, அந்த பிறவா பெருநிலை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு மெல்லமா வந்துருவாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே அப்யாசிகளா இருக்கிறதுனால ஓரளவுக்கு அவங்க இந்த பாடத்திட்டத்தை தெரிந்து கொள்ளணும் ஒரு ஆர்வத்தினால தானே இந்த மோட்சத்தின் மீது இச்சை வைத்து தானே இந்த சூழ்நிலைக்கு வராங்க. அப்போ அப்படி வர்றவங்க வந்து கண்டிப்பாக மோட்சத்தை அடைந்தே தீர்வார்கள். ஆனால் அவர்கள் எந்த அளவுக்கு வைராக்கியமாக இதில் ஈடுபடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வேகமாக அடையலாம். அவங்க வைராக்கியம் குறைவாக மொல்லமா ஜாலியாக அடையலாம்னா இன்னும் கொஞ்சம் பிறவிகள் தேவைப்படும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் ஆயிடாது. அதாவது இப்போ இந்த ஞானப்பாதையில வந்துட்டு அப்பியாசிகளாக இருக்கக்கூடியவங்க அந்த இறுதி நிலையை அடைவதற்கு முன்னாடி, அதாவது தான் தான் அந்த பிரம்மங்கிற அந்த ஆனந்த நிலையில அந்த ஜீவன் முக்தர் நிலைக்குள்ள வர முடியாமையே உடம்பு விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் சில பிறவிகள் தேவைப்படும். ஏன்னா அடுத்த பிறவிகளும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும், அதில் வந்து இது மாதிரி பாதையில் பயணிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளும் நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கையும் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போதும் அவங்க மீண்டும் இதில் முன்னேறி வர்றதும் அவங்களுடைய புரிதலும் அவங்களுடைய வைராக்கியத்தில் தான் அது அடங்கியிருக்குதே தவிர வேற யாரும் அவங்கள தூக்கி கொண்டு போய் சேர்த்த முடியாது. ஏன்னா அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு சம்ஸ்கார பதிவும் ஆர்வத்தை பொறுத்து தான் இதெல்லாம் இருக்குது. அவங்க செஞ்ச பாவ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் உடம்பு கிடைச்சிடும். அவங்க நல்ல புண்ணிய கர்மா பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையும் கிடைச்சிடும். ஆனால் அப்படிப்பட்ட கிடைச்ச பிறகு அவங்க இறைவனை நினைச்சுக்குவாங்களா, தன்னை தெரிந்து கொள்வார்களாங்கிறதெல்லாம் சூழ்நிலைகள் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் எப்படி சூழ்நிலைகள் அமைதோ அப்படித்தான வாழ்க்கை. அப்போ அது வந்து அப்படி ஏமாந்து போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பிறவிகள் தேவைப்படும், அவ்வளவுதான். ஆனால் தொட்டுட்டாங்கன்னா அவங்க அடைஞ்சு தீருவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அப்படிங்கிறத மகான்கள் சொல்றாங்க. அப்புறம் மீண்டும் இதே 155வது பாடல்ல, மாலான பவத்தில் வீழார் முதற் பூமி கிடைப்பதுவே வருத்தம் மைந்தா அப்படிங்கிறார். இவங்க வந்து கீழான விஷயங்களுக்கு போக மாட்டாங்க, நல்ல நிலையில தான் இருப்பாங்க. ஆனா அதே சமயம் இந்த மாதிரி நல்ல பாதையில மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற சுப இச்சை, அதாவது இந்த நல்ல விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படிங்கிறாரு. ஏன்னா இதுல எல்லாராலையும் வந்துட முடியாது, இந்த மாதிரி பாதையில எல்லாராலையும் பயணிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் இங்க சுட்டி காட்டுறாரு. ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், இதுக்குள்ள வரணும்னாலே பல கோடி ஜென்மங்கள் புண்ணியம் செய்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ அது மாதிரி ஒரு புண்ணிய கர்மாவினுடைய அடிப்படையில் தான் இந்த மாதிரி வேதாந்த விசாரத்துக்குள்ளலாம் வர முடியும். இல்லைன்னா எங்கேயோ சிக்கிக்கிட்டு அப்படியே அவங்க மனம் போன போக்கில் மாயையில் மயங்கிட்டு இருப்பாங்க. அதாவது கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் தான் பெரும்பாலான மனிதர்களாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத எங்கள் மகன்கள் சுட்டிக்காட்டி, இவங்க சுபேச்சை அப்படிங்கிற சுப இச்சை யாருக்கு வருகின்றதோ அது ரொம்ப கஷ்டம்ப்பா, அவ்வளோ சீக்கிரம் எல்லாராலையும் வந்துட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த மாதிரி அனைத்து தடைகளையும் மீறி முதல் பூமியை அடையக்கூடிய ஆசை வந்து விட்டால் அவர்களுக்கு வந்து முக்தி பேர் கிடைப்பது நிச்சயம் அப்படின்னு ஒரு உத்தரவாதமும் கொடுக்குறாரு. ஏன்னா இப்போ வந்து இந்த முதல் பூமியை ஒருத்தர் தொட்டுட்டான், சுப இச்சையின் மூலமாக மோட்சத்தின் மீது இச்சை வந்து நான் இந்த மாதிரி வேதாந்த பாதையில பயணிக்கிறேன், எனக்கு அந்த மோட்சம்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி குருமார்களை தேடி வரக்கூடியவர்களோ இந்த ஞான பாதையில பயணிக்கணும்னு ஆசைப்படுபவர்களுக்கும் கண்டிப்பாக வீடு பேர் கிடைப்பது நிச்சயம் அப்படிங்கிறார் இந்த கடைசி லைன்ல. காலான முதற் பூமி கை வந்தால் முத்தியும் கை வந்ததாமே அப்படிங்கிறார். அப்போ நம்ம அதை நல்லா உள்வாங்கிக்கணும். அடுத்தது 156வது பாடல்ல, இப்புவியில் இஞ்ஞான பூமி ஒன்றில் இரண்டில் அடைந்திருந்தாரானால் அப்புருடர் மிலேச்சராகிலும் முத்தர் குருபாதத்து ஆணை மெய்யே. தப்புரை என்றவர் கெடுவார் நடுவான மறைகள் நீ சங்கியாதே, செப்பும் மொழிவழி திடமாய் அகம் பிரம்மம் என்றிருந்து தெளிந்திடாயே. அதாவது முதல் லைன்ல என்ன சொல்றாருன்னா, இப்புவியில் இஞ்ஞான பூமி ஒன்றில் இரண்டில் அடைந்திருந்தாரானால் அப்படிங்கிறார். அதாவது ஒன்றாவது பூமி இரண்டாவது பூமி அப்படிங்கிற இந்த ரெண்டு ஞான பூமிகளை ஒருத்தர் அடைந்துட்டாங்கன்னா அப்புருடர் மிலேச்சராகிலும், மிலேச்சர் அப்படின்னா ரொம்ப கீழானவர்கள் அப்படின்னு அர்த்தம். கீழானவர்கள்னா நம்ம கெட்டவர்கள் அப்படின்னு பார்க்கணும். ஜாதியினுடைய அடிப்படையில் நம்ம மிலேச்சர்னு எடுத்துக்க கூடாது. அது நிறைய பேர் புரியாம மிலேச்சர்னா கீழ் ஜாதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படி நம்ம எடுத்துக்காம மிலேச்சருங்கிறவங்க யாருன்னா, அதாவது கொலை கொள்ளைங்கிற பாதக செயல்களை செய்யக்கூடியவர்கள் கெட்டவர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது அவன் எந்த ஜாதியில் வேணா பிறந்திருக்கலாம், மனிதனா இருக்கிறான் அவ்வளவுதான். மனிதனா இருந்துக்கிட்டு கீழான காரியங்களை செய்யக்கூடியவன் எல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா மிலேச்சர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒருத்தன் மிலேச்சராக இருந்தாலும் கூட, அந்த நிலையில் இருக்கிறவன் கூட, அவனுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்து புண்ணிய கர்ம அவங்ககிட்ட வேலை செய்ய ஆரம்பிச்சு அவன் தான் செய்த கொலை குற்றங்களையும் தான் செய்த கொள்ளைகளையும் நிறைய தண்டனைகளை அனுபவித்து ஒரு மாதிரி வெளியே வரும்போது அவன் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி பாதையில பயணிக்கணும்ன்ட்டு ஆசைப்படுவான். இப்போ நானே அந்த மாதிரி ஆட்கள்லாம் சந்திச்சிருக்கேன். கொலை பண்ணி சிறையில் போய் மரண தண்டனை அனுபவிச்சு அப்புறம் ஏதோ ஒரு புண்ணிய கர்மாவின் மூலமா அவங்க அதை விடுதலையாகி வெளியே வர்றாங்க இல்லையா, அப்படி வந்தவங்கெல்லாம் இந்த மாதிரி வேதாந்த பாதைக்குள்ள வந்திருக்காங்க. வந்து தன்னை அறியணுங்கிற ஆசையில குருமார்களை சந்திச்சு இந்த மாதிரி பாடத்திட்டங்களை படித்தவர்கள்லாம் நான் படிக்கும் போதே என்னோட சகமானவர்களா இருந்திருக்காங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இந்த சமுதாயத்தில் நம்ம பார்க்குறோம். ஏன் இப்படி எல்லாம் பார்க்குறோம்னா, இதெல்லாம் வந்து ஒரு புண்ணிய கர்மா அவங்களுக்கு எப்படி வேணா கிடைக்கும். அப்ப அப்படிப்பட்ட மிலேச்சர்கள் கூட இந்த ஒன்றாம் பூமி இரண்டாம் பூமியை அடைந்திருந்தார். ஆனால் அப்புருடர் மிலேச்சராகிலும் முக்தர் குருபாதத்து ஆணை மெய்யே அப்படிங்கிறார். அப்ப அவர்கள் கூட முக்தர்கள் தான் அப்படிங்கறத சாதாரணமா வாயில் அவர் சொல்லல, சும்மா வார்த்தையில அவர்கள் எல்லாம் உண்மையிலேயே அவர்கள் முத்தர் தான்ப்பா அப்படின்னு சொல்லாம சத்குருவின் பாதம் பணிந்து அவர் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன் அப்படிங்கிறார். இது சத்தியம் அப்படிங்கிறார். அப்ப அவர் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா குருநாதன் மேல ஒரு சத்தியத்தை உபயோகப்படுத்தி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார் அப்படின்னா, அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், எப்படிப்பட்ட ஒரு கீழ்நிலையில இருக்கிறவனா இருந்தாலும் கூட கண்டிப்பா அவன் இந்த மாதிரி வேதாந்த பாடத்தை படிக்கணுங்கிற ஆசைப்பட்டு அந்த முதல் பூமி இரண்டாவது பூமி மூன்றாவது பூமிக்குள்ள பயணம் பண்ணிட்டான்னாலே அவன் நிச்சயமா நான்காவது பூமி ஆகிய பிரம்ம வித்துவா மாறுறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இங்க நான்காவது பூமி சத்வாபத்திங்கிறது வந்து பிரம்ம வித்து அப்படிங்கிறது சாஸ்திரம். ஏன்னா பிரம்ம வித்துன்னா அந்த பிரம்மத்தை அடைவதற்குண்டான அங்கத்தான் விதைய விதைக்கப்படுது. அப்ப அப்படிப்பட்டவன் தான் அங்க தொடங்குறான் தன்னுடைய வாழ்க்கையே. இறைவன்னா யாரு, நான்னா யாருன்னு, அந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத எங்க தெரிந்து கொள்ள முடியும்னா அந்த சத்வாபத்திங்கிற பூமியை எவன் தொடுறானோ அப்போ அவன் ஜீவன் முக்த நிலைக்கு உயர்ந்துடுறான், அவன் முக்தனாகி விடுகின்றான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட முக்தர்கள் வந்து மிலேச்சர்களாக இருந்தாலும் இந்த முதல் இரண்டு பூமிகளை தொட்டுட்டாலே போதும், அவர்கள் நிச்சயமாக முக்தியை அடைந்து விடுவார்கள். என்னுடைய சத்குருவின் பாதம் பணிந்து அவர் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த விஷயத்தை அவர் தெளிவுபடுத்துறாரு. அது மட்டும் இல்லாம, அப்படி தெளிவுபடுத்துவது மட்டும் இல்லாம அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு, தப்புரை என்றவர் கெடுவார் அப்படிங்கிறார். தப்புரை அப்படின்னா இதை தவறு என்று கூறுபவர்கள் கெட்டு விடுவார்கள் அப்படிங்கிறார். அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா இதை சொல்றாருன்னு பாருங்க. அப்ப இந்த மாதிரி அவர் சொல்றத யாராவது கமெண்ட் பண்ணா கூட, இது சும்மா சொல்றாங்க சாஸ்திரத்துல பொய் சொல்றாங்க அப்படின்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணா கூட அவங்க கூட கெட்டு போயிடுவாங்க, இந்த விஷயத்துல தப்பே சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்ப எவ்வளவு ஆழமா எவ்வளவு ஸ்ட்ராங்கா அதை அவர் நம்புறாரு, அதை வந்து நிரூபிக்கிறாரு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், இந்த பாடல் மூலமா புரிஞ்சுக்கணும். அதுதான் பாருங்க, அப்புருடர் மிலேச்சராகிலும் முக்தர் குருபாதத்து ஆணை மெய்யே, தப்புரை என்றவர் கெடுவார், நடுவான மறைகளை நீ சங்கியாதே. அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கக்கூடிய இந்த இதை எது சொல்லுது, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத நடுநிலையாக இருக்கக்கூடிய சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இந்த சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, உயர்வு தாழ்வு இது இவனுக்கு தான் கொடுப்பேன் அவனுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சாஸ்திரம் வந்து வேதமைகளை பார்க்கறது கிடையாது, அது நடுவில் தான் இருக்குது, எல்லாருக்கும் அதை கொடுக்க தயாராக இருக்குது. மிலேச்சராக இருந்தாலும் இதை படிக்கலாம், மிக உயரிய நிலையில நல்ல புண்ணியம் செய்திருக்கிற புண்ணியவானா இருந்தாலும் இதை படிக்கலாம். ஆனா நாம என்ன பண்றோம், மனிதர்களாகிய நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குறுக்கு புத்தியும் கெட்ட புத்தியும் என்ன பண்ணுதுன்னா, ஜாதியினுடைய அடிப்படையில நாம இந்த சாஸ்திரங்களை கொடுக்காம பிரிச்சு வச்சுட்டோம். கீழ் ஜாதிக்காரதை படிக்க கூடாது, மேல் ஜாதிக்காரன் தான் அதை படிக்கணும், அப்புறம் இது பிராமணர்களுக்கே உரித்தானது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஒரு விதமான மாயையில சிக்கிக்கிட்டு இந்த மாதிரி தவறான பாதைகள்ல பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்ப அதனுடைய விளைவுகள் தான் இன்றைய அநியாயங்களும் அக்கிரமங்களையும் நம்ம பார்க்கறோம். அப்ப அதனால இந்த சாஸ்திரம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது, அதனால இது நடுநிலை அப்படிங்கிறார் அவர். அப்படிப்பட்ட நடுநிலையான அந்த சாஸ்திரத்தினுடைய சுருதி வாக்கியங்களிலே நீ சந்தேகம் கொள்ளாதே அப்படிங்கிறார். அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு பாருங்க, தப்புரை என்றவர் கெடுவார், நடுவான மறைகளை நீ சங்கியாதே, அப்படிப்பட்ட மறை நடுநிலையில் நிற்கக்கூடிய அந்த சாஸ்திரத்தை சந்தேகப்படாதே அப்படிங்கிறாரு. அப்புறம் செப்பு மொழிவழி திடமாய் அகம் பிரம்மம் என்றிருந்து தெளிந்திடாயே. அப்ப இந்த சாஸ்திரம் உனக்கு என்ன உபதேசம் சொல்லிச்சு, தத்துவமசின்னு ஒரு உபதேசம் சொல்லிச்சு. அப்ப அது செப்புகின்ற அந்த மகா வாக்கிய உபதேசத்தின்படி அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம் என்பதை தெளிந்து அறிந்து அதில் திடமாய் இருப்பாயே அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல முடிக்கிறார். இந்த 156வது பாடல்ல அடுத்தது 157வது பாடல்ல பொல்லாத மிலேச்சருக்கும் விதேக முக்தி தரும் ஞான பூமி என்று நெல்லாகி முளைக்கும் என தண்டுளமாக்கிய குருவே நீர் சொன்னீரே, இல்லாலும் குடும்பம் விட்டு சந்நியாசம் புகுந்தே ஏகாங்கியானோர் அல்லாமல் முக்தி பெறார் என்று சிலர் சொல்லும் மயக்கம் அகற்றுவீரே. இப்ப இந்த இடத்துல இந்த 157வது பாடல்ல சிஷ்யன் கேள்வி கேட்கிறான், அவன் என்ன கேள்வி கேட்கிறான்னா, கொல்லாத மிலேச்சருக்கும் விதேக முக்தி தரும் ஞான பூமி என்று. அப்போ ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடிய கெட்டவனுக்கும் இப்ப ஞான பூமி என்ன பண்ணுது, விதேக முக்தியை தருகின்றதுன்னு சொல்றீங்க குருநாதரே. அப்படிப்பட்ட ஞான பூமி ஆகிய இது வந்து ஒரு கீழானவனுக்கு கூட ஞானத்தை கொடுத்துரும் விதேக முக்தியை கொடுத்துரும் அப்படிங்கும் போது, அப்போ அப்படிப்பட்ட நீங்க வந்து எனக்கு எப்படி தெரியுமா உபதேசம் கொடுத்துருக்கீங்க, என்ன வந்து ஒரு பூமியால் மூடப்பட்ட நெல்மணியிலிருந்து அரிசி வந்து உமியால மூடப்பட்டிருக்கிறது. அந்த நெல்மணி வந்து அதாவது விதைச்ச உடனே முளைக்க ஆரம்பிச்சிடும், ஆனால் அரிசியாக மாறிட்டா அது முளைக்காது. அப்போ இவன் என்ன சொல்கிறான், இந்த உபமானத்தை நம்ம இப்போ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னை மீண்டும் பிறவி பிணிக்குள்ளே சிக்காம, அதாவது அந்த நெல்மணியாக இருந்தால் அந்த விதையை அழிக்காமையே இருக்கிறான், அதனால அவன் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்புங்கிற அந்த விதைக்குள்ளே வந்துகிட்டே இருக்கிறான். அப்போ நீங்கள் வந்து என்னை அந்த பூமியை நீக்கிட்டீங்க, என்னை வந்து நெல்மணியிலிருந்து அந்த பூமியை நீக்கி என்னை அரிசியாக மாற்றிட்டீங்க, அப்போ இனிமேல் நான் பிறக்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஏன்னா அப்படி தான் அந்த இடத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு விதை வந்து மீண்டும் மீண்டும் வித்து இருக்கிற வரைக்கும் அந்த செடி முளைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த வித்தை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த செடி முளைக்காது. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், விதையை அழிச்சா தான் செடி வராமல் தடுக்க முடியும். அப்போ இது மாதிரி இந்த பிறப்பு இறப்புக்கு காரணமான விதையை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இனிமேல் இந்த பிறப்பு இறப்பு உண்டாகாது. அப்போ அதை ஒரு ஓமானமாக இங்கே சொல்கிறான், நெல்லாகி முளைக்கும் எனை தண்டுளமாக்கிய குருவே. அப்போ நான் வந்து எப்பயுமே இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தில் சிக்கிக்கிட்டே இருந்தேன், மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருந்தேன், என்னை வராத மாதிரி தடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாலும் குடும்பம் விட்டு சந்நியாசம் புகுந்தே ஏகாங்கி ஆனோர் அல்லாமல் முக்தி பெறார் என்று சிலர் சொல்லும் மயக்கம் அகற்றுவீரே. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வேதாந்த விஷயத்துல படிக்க வரணும்னா கட்டிய மனைவியும் குடும்பத்தையும் விட்டுட்டு சந்நியாசம் எடுத்துக்கணும், அப்படி சந்நியாசம் போயிருக்கிறவங்க தான் இந்த மாதிரி வேதாந்த பாடங்கள்லாம் படிக்கணும், அப்படி படிச்சாதான் நீங்க இந்த ஞானத்தை அடைய முடியும்னு சொல்றாங்களே சாமி, அப்படிப்பட்டவங்க தான் முக்தி அடைய முடியும்னு சொல்றாங்களே, மற்றவர்கள் சொல்லக்கூடிய சிலர் சொல்லும் மயக்கத்தை அகற்றுவீரே. அப்ப இந்த மாதிரி சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைங்க சாமி, அதை எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்கன்னு கேட்கறேன். அதாவது கட்டிய மனைவியும் குடும்பத்தையும் விட்டுட்டு போய் சன்னியாசியா இருந்தா தான் இந்த சாஸ்திரங்களை படிச்சு நம்ம வந்து ஞானத்தை அடைய முடியும், முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை, அந்த மாதிரி சொல்றவர்களுடைய மயக்கத்தை எப்படி நீக்கிறது அதை கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்கறான். அதுக்கு 158வது பாடல்ல குரு பேசுறாரு, சிட்டற்புகழ் மகனே, நீ சங்கித்த சங்கை நன்று தெரிய கேளாய், கட்டளையும் துறவு நால்வகையாகும், அவைகளுக்கு அங்கு ஆகும் பேர்கள் பட்ட துயர்கெடும் குடிசகம் வெகுதகம் அஞ்சம் பரம அஞ்சம் விட்டகளும் துறவுக்கு விராகம் காரணமன்றி வேடமன்றே. இங்க என்ன சொல்றாருன்னா, சிட்டற்புகழ் மகனே, சிட்டற்புகழ் மகனேனா வேத வேதாந்தங்களை பெரியவர்கள் மூலமாக கற்றறிந்து கொண்ட மகனே, நீ சங்கித்த சங்கை, நீ சந்தேகம் அடைந்த அந்த கேள்வி இருக்குது இல்லப்பா, அதை பற்றி நான் விளக்கம் கொடுக்குறேன், ரொம்ப அருமையாக கேள்வி கேட்டிருக்கிறேன், அதை சொல்கிற கேள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, கட்டளையும் துறவு நால்வகை ஆகுங்கிறார். அந்த கட்டு நமக்கு வந்து இந்த பிறப்பு இறப்புங்கிற சம்சார சக்கரத்தில் நம்மளை கட்டி வச்சிருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு முறையும் அந்த பிறப்பு இறப்புக்குள்ளே சிக்கிக்கிட்டே இருக்கிறோம். அது நமக்கு எப்படிப்பட்ட பிறப்பு இறப்பு, அறியாமை தான் நமக்கு பிறப்பு இறப்பை உண்டாக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அறியாமைங்கிற ஒரு கட்டுக்குள்ளே நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த அறியாமைங்கிற கட்டு வந்து நம்ம எதில் வேணால் போட்டுக்கலாம், ஆனால் அந்த கட்டு விடுபடுறதுக்கு தான் நம்ம முயற்சி எடுக்கணும். ஒருத்தர் வந்து இரும்பில் போட்டிருக்கலாம், ஒருத்தர் சில்வரில் போட்டிருக்கலாம், ஒருத்தர் கோல்டில் போட்டிருக்கலாம். அப்போ கோல்டில் போட்டிருக்கிறேன், நான் தங்க காப்பில் எனக்கு போட்டாங்கங்கிறதுக்காக நம்ம கட்டு அவிழ்க்காமல் இருக்க முடியுமான்னா அப்படி இருக்க முடியாது, அதையும் நம்ம அவுக்கணும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி கோல்டு சில்வர் இரும்பு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், முப்புறம் எரித்த சிவன் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தோம். இங்கே வந்து நம்முடைய கட்டுக்கள் எப்படி வேணால் கட்டப்பட்டிருக்கோம். வாழ்க்கைங்கிற இந்த விஷயத்தில் ஒருத்தன் ரொம்ப கீழ்நிலையில் வறுமையில் இருக்கலாம், ஒருத்தன் மீடியமாக இருக்கலாம், ஒருத்தன் ரொம்ப உயர் நிலையில் இருக்கிறான். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், அதுதான் வாழ்க்கை, அதுதான் உலகம், அதுதான் எல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட கட்டுக்களில் சிக்கிக்கிட்டு இருக்கிற அந்த அறியாமையும் அந்த மாயையும் அவனை மயக்கிட்டு இருக்கிறது. அந்த மயக்கத்துலேருந்து அவன் விடுபடணும். அப்போ அந்த மாதிரி கட்டை யார் அவிழ்க்கிறார்களோ, அப்படிப்பட்ட கட்டை அவிழ்க்கக்கூடிய துறவு வாழ்க்கை இருக்கிறது இல்லையா, அந்த வாழ்க்கை வந்து நான்கு வகையாக இருக்கின்றது அப்படிங்கிறாரு. கட்டளியும் துறவு நால்வகையாகும், அவைகளுக்கு அங்கு ஆகும் பேர்கள். அப்படி இருக்கிற நால்வகையான அந்த துறவு வாழ்க்கைக்கு வந்து நாலு பேர் இருக்குப்பா அப்படிங்கிறார். அது என்னென்ன பேர் சொல்றாருன்னா, குடிசகம் வெகுதகம் அஞ்சம் பரம அஞ்சம் அப்படிங்கிற நான்கு பெயர்கள் இருக்கிறது அப்படிங்கிறார். அப்ப இந்த நான்கு பெயர்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, விட்டகளும் துறவுக்கு விராகம் காரணமன்றி வேடமன்றே அப்படிங்கிறார். அப்போ இந்த மாதிரி நம்ம இந்த துயரத்தை நீக்கிக் கொள்ளணும், இந்த கட்டை அவிழ்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய ஆசைகளை விடக்கூடிய வைராக்கியம் தான் நமக்கு தேவையே தவிர, வெறும் வேஷதாரியா நம்ம ஒரு காவி வேட்டி கட்டிக்கிட்டு சன்னியாசியா ஊரை ஏமாத்திக்கிட்டு நான் எல்லாம் திறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திருப்பி திருப்பி ஆசைகளை உலர்ந்து கொண்டிருக்கிறவங்களை வந்து தப்பான விஷயம்னு சொல்றாரு, அதை கண்டிக்கிறாரு. அதான் பாருங்க, விட்டகளும் துறவுக்கு விராகம் காரணமன்றி வேடமன்றே. துறவு வாழ்க்கையை வேஷம் போடுறதுனால நடக்காதுப்பா, அந்த உண்மையிலே கட்டவிழணும் அப்படின்னா நீ அந்த துறவுக்கு காரணமான பற்றற்று இருத்தல் தான் இங்க உண்மையான சந்நியாசம். ராகம்னா நமக்கு விருப்பு, விராகம்னா அதை விடணும், ஆசைகளை விடணும். அப்ப அந்த ஆசைகளை விடக்கூடிய அந்த விராக நிலையில தான் நம்ம இந்த கட்டை அவிழ்க்க முடியும். அதுதான் உண்மையான சந்நியாசம். அதாவது மனதிலே பற்றற்று இருத்தல் தான் இங்க உண்மையான சந்நியாசம் அப்படிங்கிறத அவரு சூட்சமமா சொல்றாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க சந்நியாசம்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் துறந்துட்டு காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு போறதுதான் சந்நியாசம் அப்படிங்கிற மாதிரியே பெரும்பாலும் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. நிறைய விஷயங்கள் வந்து அறியாமையில தான் நம்ம இருக்கிறோம். அதனால விட்டகலும் துறவுக்கு விராகம் காரணம் அன்றி. அந்த விராகம்னா ராகமற்ற நிலை, விருப்பற்ற நிலை, எதுவும் எதுவும் பற்று இல்லாம மனதளவுல துறந்தாலே போதும், இந்த உடல்ல துறக்க வேண்டியதில்லை. அதனால காரணம் அன்றி வேடம் அன்றேங்கிறார். அதனால வேஷம் போட்டுக்கிறதுனால வெள்ளை வேஷ்டி கழட்டிட்டு ஒரு காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு நான் சன்னியாசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சன்னியாசியா இருந்துகிட்டு நிறைய அக்கிரமம் பண்றவங்கள நம்ம பாக்குறோம். ரெண்டாவது, இன்னைக்கு வந்து சமூக விரோதிகள் பூரா சன்னியாசி ட்ரெஸ்ல வந்துட்டாங்க. இப்ப இந்த கலியுகத்துல எப்படி இருக்கு சன்னியாசம்னா, உண்மையான சன்னியாசி யாரு, போலி சன்னியாசி யாருன்னே தெரியல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அப்ப இங்க வந்து உண்மையான சன்னியாசிக்கு கூட இன்னைக்கு காவி வேஷ்டி கட்டினா மரியாதை இல்லைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு இப்போ. ஏன்னா அவர் உண்மையான சன்னியாசி தானா போலி சன்னியாசியாங்கிற மாதிரி மக்கள் சந்தேகப்படுற அளவுக்கு மனநிலை வந்து மாறிடுச்சு. காரணம் இன்னைக்கு குற்றவாளிகள் பூரா சன்னியாசியா தான் தெரியுறாங்கிறத நம்ம அனுபவத்துல பாக்குறோம். இப்ப நிறைய கொலை செய்யறவெல்லாம் கூட என்ன பண்றான்னா வடநாட்டுல போய் சன்னியாசி ட்ரெஸ்ல சாமியாரா சுத்திக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் ஏதோ ஒரு கேஸ்ல பிடிக்க போறவங்க கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்தா தான் ஓய்வன் வந்து அந்த கொலை செஞ்சவன் அப்படிங்கறது கேஸ்ல தெரியுது. அப்ப அது மாதிரி நிறைய போலி ஆட்கள் வந்து இந்த மாதிரி சாமியார்கள் வேஷத்துல உலாவுற மாதிரி ஒரு காலம் வந்து இன்னைக்கு வந்துடுச்சு. அதனால சன்னியாச ட்ரெஸ் போடுறதுக்கு எனக்கு பயமா இருக்கிறதுன்றாங்க பெரியவங்க எல்லாம். அப்படி ஆயிடுச்சு சன்னியாச வாழ்க்கை. அதனால இந்த நான்கு வகையான சன்னியாச வாழ்க்கையை பற்றி அவர் எப்படி சொல்றாருன்னா, குடிசகம், வெகுதகம், அஞ்சம், பரம அஞ்சம் அப்படிங்கிறார். இப்ப இதை என்னன்னு நம்ம பார்த்துடுவோம். குடிசகம்னா என்ன, வெகுதகம்னா என்ன, அஞ்சம்னா என்ன, பரம அஞ்சம்னா என்னன்னு பார்த்துட்டா தான் நம்ம இன்னும் விரிவான அடுத்ததுக்கு போக முடியும். பட் அதை பற்றி அவர் இங்க விவரிக்கல, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். குடிசகம்ங்கிறது நான் எப்படின்னா, இந்த மாதிரி வேதாந்த சாஸ்திரங்களை படித்து நல்ல ஒரு புரிதலுக்கு வந்துடுறாங்க வீட்டில் இருக்கிறவங்க, இல்லறத்தார்கள் வந்து நல்ல ஒரு புரிதலுக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்களுக்கு என்ன பண்ணுவோம், வெளியே போய் சன்னியாசம்லாம் போக முடியாது. அவங்க வந்து உடனே குடும்பத்தை விட்டுட்டு காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் நான் திறந்துடுறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, நல்ல புரிதலுக்கு வந்தவங்களுக்கு இங்கே மனதை துறப்பது தான் விஷயமே தவிர ஆடையை துறப்பது விஷயமே கிடையாது. அப்போ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அது அவங்க எப்படி உணவு உண்பாங்கன்னா, மகன் சம்பாதனையிலையோ அல்லது முன்னாடி நம்ம சேமித்து வைத்த சேமிப்புலையோ, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்க பென்ஷன் வருது அப்படின்னா அந்த பென்ஷனை வச்சுக்கிட்டு ஜீவனம் பண்ற நிறைய முதியவர்களை நம்ம பார்க்குறோம். அப்புறம் இல்லை ஒரு சராசரி வாழ்க்கை தான் வாழ்றாங்க, அவங்களுக்கு வந்து பொருளாதார உதவி இல்லைன்னா பையனுடைய சம்பாதனத்தை வச்சுக்கிட்டு அவனோட அண்டி வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய மகான்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வேதாந்த பாடத்திட்டத்தை படிச்சுட்டு வெளியேற மாட்டாங்க, குடும்பத்தை விட்டு வெளியேற மாட்டாங்க. அவங்க வீட்டிலேயே சிரவண மனநல நிதித்தியாசனம் பண்ணிக்கிட்டு தனிமையில ஒரு ரூம்ல இருந்துகிட்டு அப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் குடிசகம்னு பேர். இப்போ இந்த குடிசகம்ங்கிறத வந்து அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, இந்த வானப்பிரஸ்தம்ங்கிற நிலையில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்பத்துக்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துருவாங்க, சன்னியாச ட்ரெஸ்க்கெல்லாம் போக மாட்டாங்க. அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லறத்தை முடிச்சுட்டு பையனுக்கு பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, சரிப்பா இப்போ நான் வந்து பிரம்மச்சரியம் இல்லறம் முடிச்சுட்டேன், இப்போ நான் வானப்பிரஸ்த நிலையில தனிமையில் இருக்க விரும்புகிறேன், என்கிட்ட எந்த பொறுப்புகளும் கொடுக்காதீங்க, எல்லா பொறுப்புகளும் நீங்களே பார்த்துக்குங்க, நான் வந்து வானப்பிரஸ்த நிலையில் இருக்க போறேன், எனக்கு தனியாக ஒரு குடில் போட்டு நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடிசை போட்டு அவங்க தனியாக தவம் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த சிரவண மன நிதித்தியாசனம் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த குருமார்களை சந்திச்சு வேத விசாரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க அடிக்கடி ராமகிருஷ்ண மடத்துக்கு கிளாஸுக்கு போயிடுவாங்க, எங்கெங்க இந்த மாதிரி உபன்யாசம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் உக்காந்துருவாங்க. ஏன்னா அவங்க வந்து வானப்பிரஸ்த நிலைக்கு வந்துட்டாங்க, அவங்கள வந்து நம்ம குடிசகம்னு சொல்லலாம். இப்போ இன்றைய காலகட்டங்களில் அந்த மாதிரி தனியாக குடிசை போட்டு வாழ முடியாத சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே ஒரு தனி அறையில் இருந்துக்கிட்டு அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம குடிசகமா எடுத்துக்கணும். அடுத்தது வந்து வெகுதகம் இருக்கு. இப்போ இந்த வெகுதகம்ங்கிறது என்னன்னா, இது வந்து இரண்டாவது வகை சன்னியாசி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது குடிசகம் வகை சன்னியாசி. சன்னியாசி அப்படின்னா மனதளவில் எல்லாவற்றையும் துறந்து வரக்கூடிய வைராக்கியத்தை தான் சன்னியாசம்னு சொல்லணும். இப்போ இரண்டாவது வைராக்கியம் எப்படின்னா, இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் இருக்க மாட்டாங்க, வெளியே கிளம்பிடுவாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒன்று பிரம்மச்சரியத்திலிருந்தே அப்படியே கிளம்பிடுவாங்க, கல்யாணம் பண்ணிக்காமே இருப்பாங்க. இந்த மாதிரி பாடத்திட்டங்களை படித்து புரிந்து கொண்ட பிறகு, சரி நம்ம அப்படியே ஊர் ஊராக போய் இந்த மாதிரி சன்னியாச ட்ரெஸ்ஸில் நம்ம சேஞ்ச் ஆகிட்டு அங்கங்கே கிளாஸ் நடந்து அங்கே போய் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிஷிகேஷில், பத்ரிநாத்தில், ராமகிருஷ்ண மடம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் சேர்ந்துடுறாங்க. அப்புறம் தனிப்பட்ட முறையில் வகுப்புகள் நடக்குது, நானே நிறைய வகுப்புகளை கலந்துருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி ரிஷிகேஷ்லாம் போயிட்டோம்னா நிறைய வேதாந்த வகுப்புகள் நடக்கும், அந்த வகுப்பில் போய் கலந்துக்கலாம். அப்போ அந்த வகுப்புகளில் போய் கலந்துக்குவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க, பிரயாணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு நாள் பார்த்தா ரிஷிகேஷில் இருப்பாங்க, இன்னொரு நாள் பார்த்தா காசியில் இருப்பாங்க. அப்போ ஏன் காசி போனாங்கன்னு நம்ம அவங்களை கேள்வி கேட்க முடியாது. அவங்க வந்து எப்பயுமே ஒரு இடத்துல தங்காமல் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்க என்ன கிடைக்குதோ அந்த உணவை வந்து பிச்சை எடுத்து வாங்கி உண்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து சமைக்கணும் இன்னொருத்தர் எதிர்பார்த்தெல்லாம் வாழ மாட்டாங்க. ஒவ்வொரு ஊரும் அப்படியே போகும்போது அந்த ஊரில் எங்கெல்லாம் அன்னதான சத்திரம் இருக்கோ அங்கே போய் சாப்பிடுவாங்க. அந்த காலத்தில் நிறையவே அன்னதான சத்திரங்கள் இருந்தது. இன்றைய காலங்களில் வந்து அன்னதான சத்திரம் ரொம்ப குறைந்து போச்சு. அதனால் யாராவது சாதுக்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஆசிரமங்களுக்கு போனால் சாப்பாடு கிடைக்கும். இப்போல்லாம் அப்படி தான். இப்போல்லாம் நம்ம வந்து சாப்பாடு வேணும் அப்படின்னா ஆசிரமத்துக்கு போயிட்டா நமக்கு சாப்பாடு கிடைச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு சாமியார்கள் இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு போனோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை சாதுக்களாக வாங்கன்னு சொல்லி வரவேற்பாங்க. அப்புறம் நம்முடைய சனாதன தர்மமும் என்ன சொல்லுதுன்னா அதிதி தேவோ பவங்குது. அதிதி தேவோ பவன்னா இப்போ திதி அப்படின்னா தெரிந்ததுன்னு அர்த்தம். இப்போ திதினா தெரிந்ததுன்னு ஏன் சொல்கிறோன்னா, இப்போ நம்ம இறந்தவர்களுக்கு திதி வைக்கிறோம்ல, இப்போ இறந்தவங்களுக்கு வந்து நம்ம ஏன் திதி நோட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த திதியில் இறந்தவங்களுக்கு கொண்டாடணும் அப்படின்னா அதை தெரிந்து கொள்வதுன்னு அர்த்தம். அவர்கள் எப்போ இறந்தார்கள் என்பதை நம்ம தெரிந்து கொள்வதற்கு பேர் திதி. அதிதி அப்படின்னா அது தெரியாது, எதுனே தெரியாது, எப்போ இறந்ததுன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கிறது அதித்தின்னு சொல்லுவோம். அந்த வார்த்தையை வந்து இங்கே சாஸ்திரம் கையாளுது. அதாவது எப்படி கையாளுதுன்னா, யாருன்னே முன்பின் தெரியாதவர் ஒருத்தர் வராருன்னா அவர்களை கூட நீ விருந்தினராக உபசரித்து விடு அப்படின்னு சொல்லி நம்முடைய சனாதன தர்மத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. அப்போ அதனால தான் அதிதி தேவோ பவ. அப்படி நமக்கு யாருன்னு தெரியாதவர்கள் கூட அவர் தேவர்களுக்கு சமமானவர்கள், நம்முடைய விருந்தினர்கள் அப்படின்னு நம்ம அவர்களை வரவேற்கணும். அந்த வழிமுறையில தான் நம்முடைய தர்மம் இருந்தது. இப்போ இல்லை, இப்போ வந்து நம்ம யாரும் வீட்டுக்கு முன்னாடி தின்னையும் கட்டுறதில்லை, வீட்டு முன்னாடி வந்து பெரிய ஒரு போர்டு ஒன்று மாட்டிடுறோம், என்ன சொல்கிறோம், நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு போர்டு மாட்டிடுறோம். ஏன்னா உள்ளே வந்துடாத, நான் வந்து கடிக்க மாட்டேன், நாய் கடிச்சிடுவோம் வீட்டு. ஆனால் அன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, வீட்டுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி திண்ணை வச்சுருப்பாங்க. அந்த திண்ணையில் வந்து இந்த வெளியூர்லேருந்து நடந்து வர்றவங்க பிரயாண களைப்பில் அப்படியே படுத்துருவாங்க. அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து எட்டி பார்ப்பாங்க, யாரோ படுத்துக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, ஏதோ வெளியூர்காரங்க போல் இருக்குன்ட்டு இவங்க சமைக்கும்போது சேர்த்து சமைச்சிடுவாங்க. சேர்த்து சமைச்சிட்டு அப்படி வெளியில் திண்ணையில் படுத்துருக்கிறவங்களை எழுப்பி வாங்க சாப்பிடலான்னு கூப்பிட்டு உபசரிப்பாங்க. ஏன்னா அதிதி தேவோ பவ அப்படிங்கிற வார்த்தையை நல்லா உள்வாங்கிய சாஸ்திரம் படித்தவர்கள் அன்றைய காலகட்டங்களில் இருந்தாங்க. இப்போ இன்றதை நம்ம சாஸ்திரமே படிக்கிறது இல்லை, அதனால நம்ம யாரையும் உள்ள விடாம பிவேர் ஆஃப் டாக் அப்படின்னு போட்டு வச்சிருக்கோம், நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்ட்டு. அது ரெண்டு மீனிங்காக எடுத்துக்கலாம், நாய்கள் ஜாக்கிரதைன்னு நம்ம அதை நாயும் நினச்சிக்கலாம், அந்த மனிதனையே நம்ம நாயாக கூட ஒப்பிடலாம், நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு. அப்போ அப்படிதான் மனிதர்கள் இருக்காங்க. அப்போ அதனால இங்கே வந்து வெகுதகம் அப்படிங்கிறது என்ன, அந்த வெகுதகம் சன்னியாசி என்ன அப்படின்னா, பல ஊர்களுக்கு பிரயாணப்பட்டு பிச்சை வாங்கி உண்ணக்கூடியவர்கள் தான் வெகுதகம் அப்படின்னு இங்கே சாஸ்திரம் சொல்லுது. முதல் சன்னியாசி வந்து குடிசகம். குடிசகம்னா வீட்டில் குடிசையிலே இருக்கக்கூடியவர்கள், அவர் எங்கேயும் போக மாட்டாங்க, தன்னுடைய இல்லத்திலேயே இருந்து வாழ்வார்கள், அவர்கள் குடிசக சன்னியாசிகள். வெகுதக சன்னியாசிகள் வந்து பல ஊர்களுக்கு பிரயாணம் பண்ணி பல பாடத்திட்டங்களை படித்து தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தில் கிளம்பினவங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு வைராக்கியத்தில் இந்த மாதிரி வெளியே கிளம்பிடுறாங்க. அவங்க வந்து கல்யாணம் ஆகாதவங்களும் இருப்பாங்க, கல்யாணம் ஆனவங்களும் இருப்பாங்க. புரிதல் இல்லாமல் சிலர் குடும்பத்தை விட்டுட்டு போயிடுறாங்க இல்லையா, அவங்களும் வெகுதகத்தில் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு புரிதல் இல்லை, வெளியே போயிட்டாங்க, சன்னியாசி ஆகிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மூன்றாவது அஞ்சம். அஞ்சம் சன்னியாசி என்னன்னா, அஞ்சம்னா அன்னப்பறவை. இப்போ இந்த அன்னப்பறவை வந்து எப்படி இருக்குதுன்னா, இது வந்து ஹம்சம்னு சொல்லுவோம் சமஸ்கிருத வார்த்தையில், ஹம்ச அப்படின்னா அன்னம்னு அர்த்தம். இப்போ அந்த அன்னப்பறவையினுடைய விஷயத்தை வந்து வேதாந்திகள் உபதேசிப்பாங்க. அதாவது மகான்கள் குருமார்களை போய் சந்தித்தோம் அப்படின்னா, அவங்க வந்து இந்த யோக வாழ்க்கையில் யோக முறையில் வந்து இந்த மாதிரி வரக்கூடிய சன்னியாசிகளை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, மூச்சை மட்டும் கவனிங்க, ஏன்னா இங்கே வந்து எல்லாமே பிரம்மம் தான். அப்போது அந்த பிரம்மம் வந்து இப்போ பிராணனில் இருக்குதுனால நீங்கள் பிராணனை வந்து கவனிச்சிங்கன்னா உள்ளே போய் வர்ற அந்த மூச்சில் வந்து ஒரு மந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை உபதேசிப்பாங்க. அதுக்கு பேர் வந்து அஜபா மந்திரம்னு பேர். இது வந்து யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா, சன்னியாச வாழ்க்கைக்கு வரக்கூடியவங்களுக்கு அஜபா மந்திரம் உபதேசம் பண்ணி, அந்த மந்திரம் வந்து சோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மந்திரம், அம்சஹ அப்படின்னு அந்த மந்திரத்துக்கு பேர். சக அப்படின்னா அவன், ஹம்னா நான், அகம் நான் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவனே நான் அப்படிங்கிற அந்த மகா வாக்கியத்தினுடைய உபதேசம் தான் அது. அதாவது சோகம் ஹம்சக அப்படிங்கிற வார்த்தையினுடைய மீனிங் என்ன அப்படின்னா, அவனே நான், நானே அவன் அப்படிங்கிற அர்த்தம். அப்ப யார் நான், அவனே நான் அப்படின்னா அந்த இறைவன் தான் நான் அப்படிங்கறத சொல்லக்கூடிய மந்திரம் இது. இதை வந்து ஹம்ச மந்திரம்னு சொல்லுவாங்க, அல்லது சோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மந்திரங்களை வந்து சன்னியாசி தீட்சை வாங்குறவங்களுக்கு உபதேசம் கொடுப்பாங்க, குருமார்கள் வந்து உபதேசம் கொடுப்பாங்க, ஒவ்வொரு சன்னியாசிகளுக்கும் கொடுத்துருவாங்க. அப்ப இந்த சன்னியாச தீட்சை வாங்கின உடனே இந்த மந்திர உபதேசம் வாங்கிட்ட உடனே அந்த சன்னியாசி என்ன பண்ணணும்னா, அமைதியான ஒரு இடத்துல காலையில ஒரு 2 மணி நேரம், மாலையில ஒரு 2 மணி நேரம் அப்படியே உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு அவன் உள்ள போய் வர்ற மூச்சை கவனிக்கணும். மூச்சு உள்ள போகும்போது சா அப்படின்னு அவன் உள்ள கவனிப்பான், வெளியே விடும்போது ஹம் அப்படிம்பான். அதை வாய் விட்டு உச்சரிக்க கூடாது, ஏன்னா ஜபம்னா உச்சரித்தல்னு பேரு, அஜபம்னா அதை உச்சரிக்க கூடாது அப்படின்னு பேரு. ஏன்னா இங்க மூச்சு காற்று வந்து 21,600 முறை நமக்கு வந்து உள்ள போய் வர்றது வந்து அந்த அஜபா ஜபத்தில் தான் போய் வர்றதுன்னு சொல்லிட்டு ஹம்ச கீதையிலையும் சொல்லப்படுகின்றது, ஹம்சோ உபனிஷத் அப்படிங்கிற ஒரு உபனிஷத்துலையும் சொல்லப்படுகின்றது. இன்னொரு உபனிஷத்து இருக்கு, தியான பிந்து உபனிஷத்துன்னு இருக்கு. தியான பிந்து உபனிஷத்துல கூட இந்த ஹம்ச மந்திரம் வந்து உபதேசிக்கப்படுகிறது. அப்ப ஏன் இந்த மந்திரத்தை சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இந்த ஞான மார்க்கத்துக்குள்ள எடுத்த உடனே வர முடியாத பாமரர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவான்னா, குடிசகமந்திரத்துல இருக்கிறவனுக்கு இந்த சிரவண மனநிலை வித்தியாசம் புரிஞ்சு போயிடுச்சுன்னா அவன் வீட்டோட இந்த மாதிரி விஷயங்களை கேட்டுக்கிட்டு அவன் புரிதலோட இருந்துக்கலாம். ஆனா இந்த வெகுதகம்ன்ட்டு வெளியே கிளம்பிடுறான் பாருங்க, அவன் வந்து ஒரு பாமரன் கூட இருப்பான், ஒரு மிலேச்சன் கூட இருப்பான், கீழ்நிலையில கெட்ட காரியங்களை செஞ்சவன் கூட வந்து வாழ்க்கையை வெறுத்து விரக்தியாகி அவன் வெளியே போவான். அப்படி போய் சன்னியாசி ஆகணுங்கிற முடிவில் அவன் சுத்திக்கிட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு வந்து இந்த மாதிரி உபதேசங்கள்லாம் புரியாது. வேதாந்த பாடங்கள் எல்லாம் உள்ள கொடுத்தோம்னா அவன் உள்வாங்கக்கூடிய பக்குவம் இல்லாததுனால ஏத்துக்க மாட்டான். அப்ப அவனுக்கு என்ன பண்றாங்கன்னா, குருமார்கள் வந்து முதல்ல இந்த ஹம்ச மந்திரத்தை உபதேசம் பண்ணிடுவாங்க. நீ என்ன பண்ற, ஒன்றும் பண்ணாத மூச்சை மட்டும் கவனிப்பான், அதுதான் தியானம் அப்படின்றாங்க. தியானம்னா வேற ஒண்ணுமே கிடையாது, வெறும் மூச்சை கவனிச்சுக்கோ. சோகம் அப்படிங்கிற மந்திரம் உள்ள உச்சரிச்சுக்கிட்டே நடந்துகிட்டு இருக்குது, அது வந்து 24/7 அது நின்றுடுச்சுன்னா நீ இல்லை அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணிடுவாங்க. அது வந்து சப்தம் இல்லாத சப்தம் அப்படின்னு பேர் அதுக்கு சாஸ்திரத்துல, ஜபிக்காத மந்திரம் அப்படின்னு பேரு, அது வந்து சோகம் அப்படின்னு அந்த மந்திரத்துக்கு பேரு. அப்ப இதை பற்றி அஜபா ஜபம்னு சொல்லப்படுகின்றது. இதை வந்து ஔவையார் தன்னுடைய விநாயகர் அகவல்ல அழகா இதை தெளிவுபடுத்துறாங்க. விநாயகர் அகவல் படிச்சிருந்தீங்கன்னா அதை பற்றியும் புரிந்து கொள்ளலாம். பட் அதெல்லாம் ரொம்ப சூக்ஷமான பரிபாசைகள். விநாயகருடைய அகவலெல்லாம் படிக்கணும்னா ரொம்ப மெச்சூரிட்டி வேணும். அதுல நிறைய விஷயங்கள் வந்து சூக்ஷமா ஔவையார் பேசுறாங்க. அது வந்து அவங்களுடைய நிலையில இருந்து தான் அதை விளக்கம் கொடுக்க முடியும். இப்போ சராசரி பாடம் படிக்கிறவங்க வந்து இப்போ திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதுனாங்க பாருங்க, அது மாதிரி விநாயகர் அகவலுக்கு விளக்க உரை நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆனா அந்த விநாயகர் அகவலுடைய விளக்க உரை வந்து சொதப்பி வச்சிருப்பாங்க. நிறைய பேர் வந்து விநாயகர் அகவலுக்கு விளக்க உரையை பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இருக்காது, சொதப்பி இருப்பாங்க. ஆனா அதனுடைய தாத்பரியமே வேற. ஏன்னா விநாயகருடைய விஷயமே வந்து நிறைய பேருக்கு தெரியல, அவங்க வந்து சாதாரண ஒரு உருவத்துல தான் வழிபாடு பண்றாங்க. அது ஓம்காரத்துடைய மந்திரம் தான் அது விநாயகர் அகவலே. அப்ப அந்த விநாயகர் அகவலுடைய ஓம்காரம் தான் இங்க அஜபா மந்திரம் கூட. ஏன்னா சோகம் அப்படிங்கிறதுல SOHAMல அந்த எஸ்ஸை தூக்கிட்டு எச்சை தூக்கிட்டீங்கன்னா ஓம் ஆயிடும். மெய்யெழுத்தை எடுத்துட்டீங்கன்னா நமக்கு ஓம்காரம் வந்துடும். அப்ப அந்த ஓம்ங்கிறது தான் இங்க சோகம்ங்கிறதாகவும் மகான்கள் நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இதை பற்றி நிறைய விரிவான விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதை நம்ம இங்க பேசினோம்னா நமக்கு இந்த பாடத்திட்டம் மாறிடும், சப்ஜெக்ட் மாறிடும். அதை நம்ம இன்னொரு நாள் வச்சுக்கலாம் சோகம் பத்தி, அது இறை சங்கல்பம் இருந்தா நடக்கட்டும். அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து விநாயகர் அகவல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அது மிகப்பெரிய சூட்சம ரகசியங்களை ஔவையார் வந்து தன்னுடைய அனுபூதியில வெளிப்படுத்திருக்காங்க. இப்ப நம்ம வந்து இந்த திருமொழியுடைய திருமந்திரம் ஆகட்டும், விநாயகர் அகவல் ஆகட்டும், அப்புறம் வந்து திருக்குறள் ஆகட்டும், இதெல்லாம் வந்து அனுபூதி நிலையில எழுதப்பட்ட நூல்கள். தான் அடைந்த அனுபவத்தை அவங்க உலகுக்கு கொடுக்குறாங்க. அது மாதிரி நிறைய மகான்கள் கொடுத்துருக்காங்க. அது படிக்கிறவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிடாது. ஏன்னா அவங்க அந்த பக்குவத்துக்கு வரணும், அப்பதான் புரியும். இப்ப நல்ல ஞானத்துக்கு வந்தவங்களுக்கு வந்து இந்த பாடநூல்கள் எடுத்து படிக்கும்போது தானாவே புரியும், அது ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்படின்னா நிலைப்பாடு, அந்த உணர்வு நிலைக்கு போய் அந்த அறிவு நிலைக்கு நம்ம பேரறிவுக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறிவதே அறிவு அப்படின்னு வேதம் சொல்ற மாதிரி, சாஸ்திரம் சொல்ற மாதிரி தானாவே புரிய வரும். எவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட், அதை பத்தி எனக்கு மீனிங்கே தெரியலன்னா கூட நீங்க அந்த பாடத்தை படிச்சீங்கன்னா அப்படியே மீனிங் புரியும், உங்களுக்குள்ளேயே அது உள்ளிருந்து கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் மகான்களுடைய ஞான விஷயங்கள் பொக்கிச மாதிரி நம்ம கிட்ட புதஞ்சி கிடைக்குது. அதைத்தான் நிறைய மகான்கள் வந்து எளிமைப்படுத்தி தெளிவுரை எழுதுறாங்க. அது நமக்கு கிடைக்காது. ஏன்னா அது புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் தான் எல்லாருக்கும் கிடைக்கும். இப்ப இந்த கைவல்லி நவநீதமே எத்தனை பேர் படிக்க வராங்க பாருங்க, ரொம்ப குறைவா தான் இருக்காங்க. அப்ப இதெல்லாம் புண்ணிய கர்மா இருந்தா தான் அவங்களுக்கு அது கிடைச்சி அதை உள்வாங்க முடியும். இப்போ அவ்வையாருடைய விநாயகர் அகவலுக்கு விளக்க உரை எழுதின மகான்கள் இருந்திருக்கலாம், ஆனா அந்த நூல் நமக்கு கிடைக்குமானா அதுக்கு புண்ணிய கர்மா இருந்தா தான் கிடைக்கும். அப்ப நம்ம இன்னும் நம்ம இதுக்குள்ள டீப்பா போகணும், இன்னும் நம்ம ஆழமா வைராக்கியத்துக்குள்ள வரணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல வந்து இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா, அஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சன்னியாசிகளுக்கு ஹம்ச மந்திரத்தை உபதேசித்து அந்த அன்னப்பறவையை நம்ம இங்க உதாரணமா காட்டி அது அஞ்சம்ங்கிற பேர்ல அழைக்கப்படுறதுனால இவங்க அஞ்ச சன்னியாசிகள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இப்படி ஒரு வகை இருக்காங்க, இப்படி வந்து நிறைய சன்னியாசிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த அஞ்சத்துக்கு அடுத்து என்ன பண்ணோம்னா பரம அஞ்சம், அவங்க வந்து பரமஹம்சர் அப்படின்னு பேரு. இப்ப நம்ம வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர், பரமஹம்சர் யோகானந்தர் அப்படிங்கிறோம். இப்ப இந்த பரமஹம்சர் அப்படிங்கிற வார்த்தை வந்து சன்னியாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனா சன்னியாசின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், மனதை துறந்தவர்கள் தான் சன்னியாசி. காவி ட்ரெஸ்ல இருந்தா தான் சன்னியாசின்னு சொல்லக்கூடாது. இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து காவி வேஷ்டியை கட்டினாரு கிடையாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து மனைவியோட வாழ்ந்தாரு, சாரதா தேவியோட வாழ்ந்தாரு. அப்ப இல்லற தர்மத்துல அவர் இருந்தாரு. அப்ப இல்லற தர்மத்துல இருந்து கொண்டு வாழ்ந்த மகான்கள் கூட அப்படிப்பட்ட உயரிய நிலைக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்களை பரமஹம்சர்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட பரமஹம்ச சன்னியாசிகளை வந்து பரம அஞ்சம் அப்படின்னு நீங்க சுட்டி காட்டுறாங்க. அதாவது நான்கு வகை சன்னியாச வழிமுறைகள்ல. அப்ப இந்த பரமஹம்ச சன்னியாசருடைய வாழ்க்கை முறை எப்படின்னா, அந்த ஜீவபிரம்ம ஐக்கிய நிலை. இப்ப இந்த ஜீவபிரம்ம ஐக்கிய நிலை தான் பரமஹம்சர்னே சொல்லப்படும். ஏன்னா அவங்க வந்து தன்னை ஜீவன் தனியா நினைக்க மாட்டாங்க, தனக்கு வேறாக பிரம்மம் ஒன்று இருக்குது அப்படின்னு பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. நானும் அதுவும் ஒன்று அப்படிங்கிற அந்த அகம் பிரம்மாஸ்மிக்குள்ள வந்தவங்க தான் பரமஹம்சர்களா இருப்பாங்க. அப்ப இவங்க வந்து இது மாதிரி வேதாந்த பாடங்களை படித்து நல்லா உள்வாங்கி இந்த பாடத்திட்டங்களுடைய புரிதல் அவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்குது, பல கோடி ஜென்மங்கள் செய்த புண்ணிய பலன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நுழையாது நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமேன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கைவலி நவநீதத்தை பார்த்துட்டோம் தத்துவ விளக்கப்படத்துல. அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் யாருக்குள்ள போகும், பல கோடி ஜென்மங்கள் புண்ணியம் பண்ணக்கூடியவனுக்குதான் இந்த மாதிரி விஷயங்கள் உள்வாங்க முடியும். அப்ப அந்த அடிப்படையில இப்ப இந்த பரமஹம்ச சன்னியாசிகளுக்கு வந்து இந்த பாடத்திட்டங்கள் உள்வாங்கி நித்திய அனித்திய விவேகம் வந்துடும். எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்குள்ள வந்துடும். அப்புறம் அவங்க எப்பயும் இதை பற்றி விசாரம் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க இந்த பூமிகளை கடப்பாங்க, முதல் பூமியான சுபேட்சையை கடப்பாங்க, அப்புறம் தனுமானசி விசாரணை விசாரம் அப்படி எல்லாம் கடந்து வந்து அவங்க நல்ல ஒரு தன்னுடைய புரிதலோட அவங்க பயணிப்பாங்க. எல்லா பூமியும் ஏழு பூமிகளை கடந்து எட்டாவது பூமியாக துரியாதீதத்துல நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் பரமஹம்ச சன்னியாசிகள் அப்படின்னு புரிந்துக்கணும். அவங்களுக்கு வந்து இங்க எல்லாமே ஒண்ணுதான், அவங்களுக்கு குணபேதங்கள் இருக்காது, அவங்க குணாதீத நிலைக்கு போயிடுவாங்க. அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படிங்கிற ஈஸ்வர தன்மைக்குள்ள இந்த உடல் இருக்கிற வரைக்கும் ஜீவன் முக்தர்கள்லாம் இருப்பாங்க. ஏன்னா இப்போ அந்த குணாதீத நிலை வந்து பிரம்ம நிலை, நிர்குண பிரம்ம நிலை. ஆனா இங்க உடம்புக்குள்ள இருந்துகிட்டு மனிதனா இருந்துகிட்டு எப்படி இங்க செயல்படாம இருக்க முடியும் அப்படின்னா, அங்க நம்ம சத்திய ஞான அனந்தம்ங்கிற அந்த ஈஸ்வர நிலைக்குள்ள நம்ம வந்துடணும். ஏன்னா நானே அனந்தமா இருக்கிறேன், எல்லையற்ற அந்த பேரறிவாக நானே இருக்கிறேன், நான் தான் அந்த சத்து, நான் தான் அந்த சித்து அப்படிங்கிற அந்த தன்னுணர்வில் தன்னுடைய சுய சுரூபத்திலே நின்று கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஜீவன் முக்தர்கள் தான் பரமஹம்சர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட பரமஹம்ச நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து நல்ல ஒரு புரிதலோ நல்ல ஒரு தெளிந்த ஞானமும் இருக்கும். இவங்க வந்து எல்லா நிலையிலையும் வருவாங்க. அதாவது சனாதன தர்மம் வகுத்து கொடுத்த இல்லறத்திலிருந்து வந்திருக்கலாம், பிரம்மச்சரியிலிருந்து வந்திருக்கலாம், பிரம்மச்சரியத்தை முடிச்சு இல்லறத்தையும் முடிச்சு வானப்பிரஸ்த நிலையிலிருந்து கூட வரலாம். கடைசியா எந்த நிலைக்கு வேணா சன்னியாச நிலைக்கு அவங்க வரலாம். ஏன்னா பரமஹம்சர் ஆகணுங்கிறது வந்து இந்த புரிதல் தானே தவிர ஏதோ நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற மாதிரி கிடையாது. பரமஹம்சர்னா இப்ப இந்த ட்ரெஸ் போட்டா பரமஹம்சர், அந்த ட்ரெஸ் போட்டா சாதா அம்சர் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்மளுடைய புரிதல்ல நம்ம பரமஹம்சர் நிலைக்கு வர முடியும். அந்த புரிதல் நிலைக்கு வந்த பிறகு நமக்கு பரமஹம்சர்னு மற்றவங்க பட்டம் எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, நமக்கே தானாவே அந்த பட்டம் வந்துடும். அதாவது இவங்க மாதிரி வெளிப்படுற சன்னியாசிகளுக்கு அந்த பரமஹம்சர் பட்டம் வந்து சிஷியர்களால் கொடுக்கப்படுகின்றது. ஆனா எல்லா மகான்களுக்கும் அப்படி கொடுக்கப்படுதானா, இல்ல. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஜீவன் முக்தர்கள நல்ல உயரிய நிலைக்கு வந்தவங்க தன்னை அறிந்த தத்துவ ஞானிகளையும் எல்லா புரிதலோட இருக்கக்கூடியவர்களையும் அவங்க பரமஹம்சர்னு தான் வேதம் சொல்லுது. சாஸ்திரம் வந்து அப்படிதாங்க அவங்கள மதிக்குது, பரமஹம்சரா தான் மதிக்குது. அப்ப அவங்க எந்த நிலையிலிருந்து வேணா வரலாம். ஒரு இல்லறத்திலிருந்து வந்தவங்க பரமஹம்சர் ஆக முடியாதானா, அப்படியெல்லாம் கிடையாது, அவங்களும் ஆகலாம். அதுக்கு தான் உதாரணம் நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்துட்டோம். அப்ப அது மாதிரி எல்லாருக்கும் இது சாத்தியம். இது வந்து பிறப்பால வந்து ஆணா பிறந்தா தான் ஆக முடியுமா, பெண்ணா பிறந்தா தான் ஆக முடியுமானா, இல்ல யார் வேணா இங்க ஆண் பெண் அப்படிங்கிற பேதமை எல்லாம் இங்க கிடையாது. பரமஹம்சருக்கு வந்து பெண்ணும் பரமஹம்சர் ஆகலாம், நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. அப்போ அது மாதிரி மகான்கள் ஞானிகள் நம்ம நிறைய சொல்லலாம், எனக்கு சட்டு ஞாபகம் வரல, நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதையில வர்றவங்கெல்லாம் வந்து தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அப்படிப்பட்டவர்கள் வந்து இந்த தகுதியை அடைந்து நான் யார் அப்படின்னு தன்னை விசாரம் பண்ணி தெரிந்து கொண்டு அந்த சத்தாக அந்த சித்தாக நான் தான் இருக்கின்றேன் என்ற அந்த ஆனந்த நிலையிலே அப்படியே தன்னுணர்வில் தன் சுரூபத்திலே நின்று கொண்டிருக்கின்றவர்களை பரமஹம்சம் என்கின்ற பரமஹம்சன் அப்படிங்கிறாரு. அவனை தான் வந்து பிரம்ம வித் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. பிரம்ம வித் அப்படின்னு ஏன் சொல்லுதுன்னா இந்த நான்காவது நிலையாகிய சத்வாபத்திக்குள்ள வரக்கூடியவர்கள் அவர்கள் பிரம்ம வித் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ரெண்டாவது இந்த மாதிரி சத்வாபத்தியில வந்து பரமஹம்ச நிலைக்கு வந்தவங்க அடைந்த நிலை தான் பரமுக்தி. நல்லா புரிஞ்சுக்கணும், பரமுக்தி கடந்த பாடத்திலையும் பார்த்தோம், பதமுக்தி பரமுக்தி அப்படின்ட்டு பரமுக்தி நிலையை அவர்கள் அடைந்து விட்டார்கள். ஆனா அவர்கள் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் அந்த சத்தியம் நாணம் அனந்தம்ங்கிற அந்த மூன்று நிலைப்பாட்டுக்குள்ள இந்த பிரபஞ்சத்துல இருந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கறத இந்த 158வது பாடல சொல்றாரு. அடுத்தது 159வது பாடல் என்ன சொல்றாருன்னா, மந்தமும் தீவிரமும் தீவிர தரமும் என மூன்று வகை விராகம், வெந்துயரம் வரும் பொழுது குடும்பத்தை வெறுத்து வரும் விராகம் மந்தம். இந்த உடல் அளவும் மனைதனம் வேண்டாம் என விடல் தீவிரம் என்பார்கள், அந்தணன் நூல் மித்தை என விடல் அது தீவிர தரமாம் அறிந்திடாயே. இங்க என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த மாதிரி துறவி வாழ்க்கைக்கு வருவதற்கு காரணமான வைராக்கியம் இருக்குது இல்லையா, அது வந்து மூன்று விதங்கள்ல இருக்குது அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, மந்தமும் தீவிரமும் தீவிர தரமும் என மூன்று வகை விராகம். இப்ப இந்த மூன்று வகையான வைராக்கியம் வந்து வந்துடுது, அது என்னன்னு சொல்ல போறாரு. மந்தமும் தீவிரமும் தீவிர தரமும், இதுல தன்னுடைய குடும்பத்துல தொழில் ரீதியாக வந்து ஒரு பொருளாதார கஷ்டம் வந்துடுது ஒருத்தருக்கு. அவன் வந்து பிசினஸ் பண்றான், அந்த பிசினஸ் லாஸ் ஆயிடுது. அப்ப அவனால வந்து மேனேஜ் பண்ண முடியல ஃபேமிலிய. அப்ப அவன் என்ன பண்றான், ஒரு விரக்தியில சன்னியாசம் வாங்கிக்கிறான். அவனுக்கு வந்து உண்மையிலேயே வந்து இறை ஞானத்தை அடையணும், தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்துல அவன் சன்னியாசம் வாங்கிக்கிறது இல்ல. குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம, குடும்பத்தை ஓட்ட முடியாம சன்னியாசம் வாங்கிக்கிறான். அந்த குடும்பத்தின் மீது தற்காலிகமாக ஒரு வெறுப்பு, வாழ்க்கையின் மீது ஒரு வெறுப்பு வந்து சன்னியாசம் வாங்கிக்கிறான். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு ரொம்ப வேண்டியவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்க மேலே இருக்கிற அன்புலையும் அவங்க மேலே வச்சுக்கிற அந்த இதுலையும் வந்து பற்றறேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசம் வாங்கிக்குவாங்க. பட் இதெல்லாம் வந்து ஒரு தற்காலிகமான மனநிலை தான் சொல்லி புரிஞ்சுக்கணுமே தவிர, அவங்க மீண்டும் அதை தொடர்ந்து நிற்பாங்களான்னா நிற்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் மந்தம்னு சொல்றாரு. மந்தமும் தீவிரமும் தீவிரத்தரமும். அப்போ இந்த துறவி வாழ்க்கையில வரக்கூடியவங்க மூன்று நிலையில இருப்பாங்க, மந்த நிலையில இருப்பாங்க, தீவிரமா இருப்பாங்க, தீவிர தரம் அப்படிங்கிற ஒரு மூன்று நிலையில நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த மந்த வைராக்கியம்ங்கிறது எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல பிரச்சனை வந்து குடும்பத்தை விட்டுட்டு போறது சன்னியாசம்ங்கிற முறையில சொல்லிக்கிட்டு அப்படியே அந்த குடும்பத்தை விட்டுட்டு போவாங்க. கொஞ்ச நாள் சன்னியாசிகளா இருப்பாங்க, அப்புறம் மீண்டும் அந்த பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு சால்வ் ஆன பிறகு அப்படி என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா பிசினஸ்க்குள்ள போயிடுவாங்க. இப்போ நிறைய பேர் அவன் பார்க்குறோம், இப்போ இங்கிருந்து சன்னியாசிகளாக போய் ரிஷிகேஷில் போயிட்டு அங்கே உத்ராட்ச கோட்டை விற்கிறவங்கலாம் நிறைய பேர் பார்க்குறோம். ஏன் சன்னியாச வாழ்க்கைனா எல்லாத்தையும் துறக்கணும் தானே போகிறாங்க, அங்கே போயிட்டு ஏன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, திருப்பி ஒரு ஆசை இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டு மாறிடுது. இங்கே பிஸ்னஸ் சரியில்லைன்னு தான் சன்னியாசத்துக்கு போகிறது, அங்கே போய் அந்த சன்னியாச வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அங்கே போய் உத்ராட்ச கோட்டையை பிஸ்னஸ் பண்ணுறது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு மந்த வைராக்கியம்னு இங்கே சொல்கிறாரு. அப்புறம் அதே மாதிரி இந்த ஸ்தூல சரீரம் மண்ணில் போகிற வரைக்கும் எல்லா விஷயங்களும், அதாவது மனைவி மக்கள் மற்றும் செல்வம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு பற்றற்ற நிலையில மனதளவில் விட்டு விடுதல், மனசளவில் வந்து இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வந்து போகிற விஷயங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த ஜீவன் முக்தர்கள், அதாவது நல்ல ஞானமடைந்த ஞானிகள், அவங்கள வந்து தீவிர வைராக்கியம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் தான் தீவிரம், அதாவது மூன்று விதமான வைராக்கியத்தை சொல்றாரு. மந்தமும் தீவிரமும் தீவிரத்தரமும் என மூன்று வகை விராகம், வெண்துயரம் வரும் பொழுது குடும்பத்தை வெறுத்து வரும் விராகம் மந்தம், இந்த உடல் அளவு மனைத்தனம் வேண்டாம் என விடல் தீவிரம். அதாவது இந்த உடலையும் இந்த மனசையும் அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க, எல்லாம் வந்து ஏற்று வைக்கப்பட்டது, நான் அறிவா இருக்கிறேன், என் மீது இது ஏற்று வைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதை நான் புடிச்சிக்க மாட்டேன் அப்படின்னு மனதளவில் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து விட்டுடுறாங்க. பாருங்க, அவங்களுக்கு வந்து தீவிர வைராக்கியம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னும் சிலர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய விவேகம், அதாவது இந்த மாதிரி வேதாந்த சாஸ்திரத்தை நல்லா உள்வாங்கி அவங்க எது நிலையானது எது நிலையற்றது அப்படிங்கிற ரெண்டையும் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ இது ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு தெளிவும் தன்னுடைய சொரூபத்தை உணர்ந்து கொண்ட அந்த உணர்வு நிலையும் அவங்களுக்குள்ள புரிஞ்ச உடனே இந்த ஜகத் வந்து மித்தியா அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு நல்லா வந்துடும் அவங்களுக்கு. பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்தியா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ இந்த ஜகம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது, அறிவாகி என்னிடத்தில் தான் இந்த ஜகம் வந்து விரிகின்றது அப்படிங்கிற ஒரு தெளிவும் நல்ல புரிதலும் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆனந்த நிலையில தன்னில் தானாய் தன்மயமாய் பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க தீவிர வைராக்கியம் உடையவர்கள் அப்படின்னு இங்க சொல்றாரு. இந்த மூன்று விதமான வைராக்கிய முறைகளை இங்க சுட்டி காட்டுறாரு. அந்தன நூல் மித்தை என விடலாது தீவிர தரமாம் அறிந்திடாயே. அதாவது இப்போ இந்த அந்தன நூல் மித்தை என விடல் அப்படின்னா இப்போ வந்து இந்த வேதாந்த சாஸ்திரங்களை படிச்சு ஒரு நல்ல புரிதலுக்கு வந்த பிறகு எதையுமே பிடிச்சிக்க மாட்டாங்க. இப்போ வந்து இந்த வேதம் தான் எனக்கு முக்கியம், இந்த வேதப்படி தான் நான் வாழ்வேன் அப்படின்னு வேதாந்தத்தையும் கையில் பிடிச்சி வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சாஸ்திரங்களை படிச்சுட்டு நிறைய மேல்நிலைக்கு வந்த மகான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வேதாந்தத்தை வந்து விட மாட்டாங்க, பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பிடிச்சிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்னா அது ஒரு பற்றா மாறிடும். ஏன்னா இங்கே வந்து எதையுமே பிடிக்கக்கூடாது. உண்மையான துறவுங்கிறது என்னன்னா இங்கே வந்து போகிறது தான் எல்லாமே, நான் மட்டும்தான் இருக்கிறேன். சத்தியமான பொருள் வந்து பிரம்மம் மட்டும்தான். அப்போ அதுதான் இங்கே இருப்பு கொண்டிருக்கிறது, சித்தாக அது இருப்பு கொண்டிருக்கின்றது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பொருளிடத்துல வந்து எதை பிடிச்சி வைக்க முடியும், அதுக்கு என்ன தேவைப்படுது, சித்துக்கு வந்து என்ன தேவை, ஒன்றுமே தேவையில்லை. அப்போ நான் வந்து இந்த வேதத்தை படிச்சுட்டேன், இந்த வேதத்தை உடமாட்டேன், இந்த வேதத்தை மதிக்கிறேன், இந்த வேதப்படி தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பிடிமானம் அந்த வேதத்தின் மீது அந்தனர் நூல் மேலே ஒரு பற்று வச்சா கூட அந்தனர் நூல் மித்தை என விடல். மித்தைனா அது வந்து ஒரு மாயை அப்படின்னு புரிஞ்சுக்கணும், வந்து போகின்ற விஷயம் அப்படின்னு சொல்லி அதையும் விட்டுடணும். அதுதான் தீவிரத்தரமாம் அறிந்திடாயே. அப்போ அதுவும் வந்து உண்மையிலேயே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வந்துடணும், எதையுமே பிடிச்சி வச்சுக்கூடாது. அதுதான் வந்து தீவிரத்தர வைராக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த 159வது பாடலை தெளிவுபடுத்துறாரு. இது ஏன் இப்போ வந்து இந்த வைராக்கியத்தை பற்றி இவ்வளோ தெளிவாக சாஸ்திரம் பேசுது அப்படின்னா, இப்போ நிறைய பேர் இந்த சன்னியாசிகளாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் சந்திக்க போனப்போ சொன்னாரு, ரிஷிகேஷில் ஒரு சுவாமிஜி வந்து இறக்கிற தருவாயில் படுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து எப்போ வேணால் அவங்க உயிர் போயிடும், அவங்கள கொண்டு போய் சமாதி வைக்க போகிறாங்க. அப்போ வந்து ரெண்டு மூணு சிஷியர்கள் அவங்க பக்கத்தில் வந்து பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, இப்போ இந்த சுவாமிஜி உயிரை விட்டுருவார் கொஞ்சம் நேரத்தில், அப்போ அவர் போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த உத்ராட்ச மாலை வந்து நான் எடுத்துக்கிற சாமி அப்படின்னு சொல்லி ஒரு சிஷியர் கேட்குறாரு பக்கத்தில் இருக்கிற சாமி கிட்ட. அப்போ உடனே இன்னொரு சாமி என்ன சொல்கிறாரு, சரி அவர் ஜீவன் பிரியட்டும், நான் உங்களுக்கு அதை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு யார், பக்கத்தில் இருக்கிற சாமி. அப்போ இந்த சாமியார் வந்து சாகர நிலையில கிடக்கிறாரு, எப்ப வேணா உயிர் போயிடும். அந்த நிலையில இதை காதல கேட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, அது யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த உத்ராட்ச மாலைய கையில கெட்டியா பிடிச்சிக்கிட்டு அப்புறம் தான் அவர் உயிரை விடுறாரு. அப்ப நீங்க இதுல என்ன புரிஞ்சுக்கணும், அந்த உத்ராட்ச மாலையின் மேல ஒரு பற்று வந்துருது பாருங்க ஒரு சன்னியாசிக்கு. அப்போ ஒரு உத்ராட்ச மாலை கூட அவன் என்ன நினைக்கிறான்னா, இது எனக்கு ஏதோ ஒரு நன்மையை கொடுத்துரும், இதை நான் கழுத்துல போட்டுட்டு இருந்தா எனக்கு ஏதோ மோட்சம் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு மயக்கம், அப்படிங்கிற ஒரு மாய. அப்போ எதுலெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கிறான் மனிதன் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணுன்றதாக நான் இங்கே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது வந்து நடந்த கதை, உண்மையில நடந்த கதை, அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அப்போ என்ன இங்கே புரிஞ்சுக்கணும், இங்கே துறவுங்கிறது என்னென்னா எதையுமே பிடிக்காதது தான் துறவு. நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தால் எனக்கு சன்னியாசம், நான் உத்ராட்ச கொட்டையை போட்டால் சன்னியாசம், அப்புறம் சாகும்போது அந்த கொட்டை என்ன உடம்புலேயே இருக்கணும், அப்புறம் அந்த கொட்டையோடு நான் என்னை புதைச்சா தான் நான் வந்து ஞானி ஆகிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் மனதனுடைய மயக்கம். இங்கே ஒன்றுமே இல்லை, வெற்று உடம்போட வந்தோம், வெற்று உடம்போட போகிறோம். ஆனால் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸில் போட்டுக்கிட்டு என்னை காவி ட்ரெஸ்ஸில் புதைங்க, அதுக்கு மேலே எனக்கு சமாதி வைங்க, என்னை உபதி வில்வத்தில் போட்டு மூடுங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மனதனுடைய மயக்கம் தான். இப்போ இதே நிறைய சன்னியாசிகள் வட இந்தியாவில் வந்து புதைக்க மாட்டாங்க, எரிச்சிடுவாங்க. அப்போ பாருங்கள், எரிச்சா அந்த சன்னியாசிக்கு வந்து மோட்சம் கிடைக்காது, புதைச்சா இந்த சன்னியாசிக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மனதனுடைய அஜ்ஞானம் தான். இங்கே புதைக்கிறது எரிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இது உடம்பு தானே, ஆனால் இந்த உடலாம் நான், இந்த மனமாக நான். இந்த வேதாந்த சாஸ்திரத்தை நம்ம எவ்வளோ தூரம் படிச்சுட்டு திருப்பி உடல் பற்று காரணமாக எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீபத்தில் ஒரு சன்னியாசி செத்தார், நான் போயிருந்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எழுதி வச்சுட்டு போயிட்டார், நான் இறந்த பிறகு என்னை இப்படி தான் புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே குழியை போட்டு வச்சுட்டாரு. அந்த குழிக்குள்ளே அவர் எப்படி இறக்கணும், அது எந்த மாதிரி சக்கரத்தில் வந்து ஒரு கட்டையில் எழுதி அந்த சக்கரத்தில் அவரை உட்கார வைக்கணும், அப்புறம் அவருக்கு மேலே எப்படி வில் விபூதி எல்லாம் மேலே கொட்டணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு டைரியில் எழுதி அவருடைய சிஷியன் கிட்ட கொடுத்துருந்தாரு. அப்போ நாமெல்லாம் போய் பார்த்துட்டு அவர் எப்படி விரும்பினாரோ அப்படி தான் அவரை புதைச்சோம், புதைச்சிட்டு மேலே ஒரு லிங்கம் வச்சிட்டோம். எதுக்கு இது நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து ஒரு அஜ்ஞானம் தான். சன்னியாச நிலைக்கு வந்துட்டாலும் கூட ஏதோ ஒரு பற்று, இந்த உடல் தான் நான் அப்படிங்கிற ஒரு அபிமானம், அப்புறம் அந்த உடலை புதைச்சி மேலே ஒரு லிங்கம் வச்சு மக்கள் தான் என்னை வழிபடணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு,
இதெல்லாம் வந்து ஒரு அறியாமைதான். உண்மையிலே அந்த காலத்துல ரிஷிகளோ மகான்களோ எங்க சமாதி இருக்கு சொல்லுங்க? இப்ப திருமூலருடைய சமாதி எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா? எத்தனை ரிஷிகள் வந்து போனாங்க, பெயர் தெரியாம வந்துட்டு போனாங்க. நிறைய ரிஷிகளுடைய பெயர்கள் தான் உபனிஷத்து இருக்குது. அந்த உபனிஷத்து ரிஷிகள் எல்லாம் எங்க பதிச்சிருக்காங்க, எங்க சமாதி இருக்கு? ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. அதாவது பறவை பறந்த தடம் எப்படி தெரியாதோ, அது மாதிரி தான் வந்து இந்த விஷயத்தை பொதுப்படியா உலகத்துக்கு கொடுத்துட்டு போன மகான்கள் நிறைய இருக்காங்க. அவங்க அவங்க பெயர்ல கூட எதையும் எழுதிக்க மாட்டாங்க, தன்னுடைய சொந்த பெயர்ல எழுத மாட்டாங்க. புத்தகங்கள் எல்லாம் வந்து இப்ப திருமூலர்னு அப்படின்னா, திருமூலர்ன்றது உண்மையான பெயரானா கிடையாது, திருவள்ளுவர் அப்படிங்கிறது உண்மையான பெயரானா கிடையாது. நாம்பளா வச்சுக்கிட்டோம், திருக்குறள் எழுதுனதுனால இவர் திருவள்ளுவர்னு சொல்லுவோம், திருமூலர் வந்து திருமந்திரத்தை எழுதுனாலும் இவர் திருமூலர் அப்படின்னு மரியாதை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெயர்களை சூட்டிக்கிட்டோமே தவிர, உண்மையா அந்த பெயர்ல தான் அவங்க எழுதுனாங்களா அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. மூலன் செய்த உரை அப்படின்னு அவர் சொல்றாரு, உடனே திருமூலர் நம்ம ஒரு மரியாதை நிமித்தம் அந்த பெயர்ல அவர் கொடுத்துட்டோம், அவ்வளவுதானே தவிர, இங்க வந்து எந்த மகான்களும் நான் தான் எழுதுனே அப்படின்னு தன்னுடைய பெயரை சொல்லவே மாட்டாங்க. அதனால நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அதாவது இங்க வந்து எதையுமே விளம்பரப்படுத்துறதுக்கோ தன்னை எக்ஸ்போஸ் பண்றதுக்கோ இங்க ஒண்ணுமே கிடையாது. அதுதான் உண்மையான துறவு. தன்னை வந்து அந்த பிரம்மமாக எப்போ அறிந்து கொள்கிறானோ, அப்போ தன்னை இந்த உடல் மனம்ங்கிற விஷயத்திலிருந்து தன்னை இழந்து விட வேண்டும் தான் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்றேன். அதாவது தன்னை இழத்தல் தான் இங்க ஞானம், தன்னை இழத்தல் தான் இங்க வந்து ஜீவன் முக்த தன்மை. ஜீவன் முக்தன்னா அதுதான், தன்னை இழந்து விடுவது தான், அதுதான் மகான்களுடைய நிலைப்பாடு. அதுதான் மணிவாசக பெருமானும் நிறைய பாடல்கள் அவர் பாடுறாரு. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கணுங்கிறத இங்க நான் சுட்டி காட்டுறேன். அதுக்கு தான் அந்த உதாரணம் சொன்னேன். இப்ப 160வது பாடல் என்ன சொல்றாருன்னா, பாவி மந்த விராகத்தில் சந்நியாசங்கள் ஒன்றும் பழித்திடாதே, தீவிர திரள் குடிசகமும் வெகுதகமும் என்று இரண்டு திறங்கள் உண்டாம், தாவி நடந்திட திடமில்லாதவர்க்கு குடிசகமும் ஜகங்கள் எங்கும், மேவி நடந்திட திடமுள்ளோர்க்கு வெகுதகமும் என விதித்தார் மேலோர். அதாவது இங்க என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த சந்நியாச நிலையை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், குடிசகம் வெகுதகம் அஞ்சம் பரமஹஞ்சம் அப்படின்ட்டு. அப்ப அதுல குடிசகமும் வெகுதகமும் எப்படி இருக்குங்கிறது இங்க சொல்றாரு. அதாவது மந்த வைராக்கியத்திலே துறவு மேற்கொண்டிருக்கிறான், ஆனா அவன் வந்து சன்னியாசின்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவன் வந்து என்ன பண்ணுவான், சன்னியாச வாழ்க்கையை தற்காலிகமா இருப்பான், திருப்பி அவன் வந்து அந்த வேடத்தை களைச்சிட்டு உலக போகங்கள்ல ஈடுபட ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு வந்து அந்த மந்த வைராக்கியம், தீவிர வைராக்கியம் அவனுக்கு இல்லை. தீவிர வைராக்கியத்தினால துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்கள் குடிசகம் வெகுதகம் அப்படின்ற இரண்டு வகை சன்னியாசி வாழ்க்கை முறையை நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, இந்த மாதிரி மந்த வைராக்கியத்துக்குள்ள வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு தெளிவு அடைந்து தன்னை யார் என்று தெரிந்து கொண்டு இந்த நிலைப்பாட்டுக்குள்ள நான் போறேன், எனக்கு இனிமேல் இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு உண்மையான மனத்துல துறக்கக்கூடிய துறவு. அவங்க என்ன பண்ணுவாங்க, குடிசகம்ங்கிறது வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, ஆனா எல்லாத்தையும் மனதளவில் திறந்துட்டு வாழ்வாங்க. ஏன்னா இப்ப சன்னியாசியினுடைய நிலையை எப்படின்னா, இந்த புரிதலோட வரக்கூடியவங்களுக்கு வந்து இந்த விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற அந்த இருமைகள் இருக்கக்கூடாது. இப்ப வெறுப்படைந்து போறது வந்து சன்னியாசம்னு சொல்ல முடியாது. இப்ப நிறைய பேர் வெறுப்புல போயிடுறாங்க, வாழ்க்கையை வெறுத்துட்டேன் நான் சன்னியாசி ஆயிட்டேன் அப்படின்னா, அப்ப வெறுப்புங்கிற ஒரு மனநிலைக்குள்ள அவன் போறான்னா, திருப்பி விருப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள எப்ப வேணா வருவான். ஏன்னா இங்க டுவாலிட்டி இருக்கு அவங்கிட்ட, ஒரு வெறுப்பு இருந்தா அவங்கிட்ட திருப்பி விருப்பு இருக்கும். ஆனா விருப்பு வெறுப்பு இரண்டும் இல்லாத நடுநிலையாளன் யாரோ அவன் தான் உண்மையான சன்னியாசி. அப்ப அப்படிப்பட்டவங்கள வந்து என்ன சொல்றாங்கன்னா, உடல் தளர்ந்து இந்த நோய்வாய்ப்பட்டு, அதாவது ரொம்ப வயதான காலத்துல அப்படியே நம்ம எங்கேயும் போக முடியாது, நம்ம வீட்டோடு இருந்து இந்த பாடத்தை படிச்சுட்டோம், இந்த வேதாந்த பாடத்தை படிச்சுட்டோம், சிரவணம் பண்ணிட்டோம், நல்லா புரிஞ்சிடுச்சு, மனநம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன், இப்ப நான் நிதித்தியாசத்துல நிக்க விரும்புறேன், நான் தான் அந்த பிரம்மம் தன்னுடைய சுரூபத்துல நிக்க விரும்புறேன், ஆனா எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் வெளியெல்லாம் போய் அலைய முடியாது அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளேயே குடிசகம்ங்கிற முறையில சன்னியாச வாழ்க்கையை மேற்கொள்கின்றார்கள் இல்லையா. அப்ப இவங்க வந்து அந்த தான் இருக்கக்கூடிய இடத்துலயே தங்கி சாஸ்திர சிரவணத்தை மேற்கொண்டு உலக விவகாரங்களை ஈடுபடாமல் ஒதுங்கி வாழ்வார்கள். அப்ப இவங்களை வந்து நம்ம குடிசக சன்னியாசிகள் சொல்லணும் அப்படிங்கிறாரு. தீவிர வைராக்கியத்தினாலே துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு அவங்க சின்ன வயசா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட உடல் திடம் இருக்குது, அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, பல ஊர்களுக்கு பிரயாணம் பண்ணி ஊர் ஊராக சுற்றி பிச்சை எடுத்து வாழ்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களை வெகுதக சன்னியாசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த மாதிரி சன்னியாசிகள் வந்து பலவாறாக இருக்கிறார்கள். இது நம்முடைய சனாதன தர்மத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. பாவி மந்த விகாரத்தில் சன்னியாசங்கள் ஒன்றும் பழித்திடாதே. மந்த விகாரம் அதாவது சும்மா அப்போதைக்கு வெறுப்புல வந்து சன்னியாச வாழ்க்கை ஏற்பட்டு கொண்டவன் ஒரு பாவிங்கிறார். அப்படிப்பட்டவன் வந்து அவனுக்கு வந்து சன்னியாசம் பலிக்காது, அவன்லாம் சன்னியாசியே கிடையாது அப்படின்றாரு. தீவிர திரள் குடிசகமும் வெகுதகமும் என்ற இரண்டு திறங்கள் உண்டாம், தாவி நடந்திட திடம் இல்லாதவருக்கு குடிசகம் ஜகங்கள் எங்கும், மேவி நடந்திட திடம் உள்ளவருக்கு வெகுதகம் என விதித்தார் மேலோர். அதாவது ரொம்ப வயசானவங்க, நடக்க முடியாது, வெளியே சுத்த முடியாதவங்க வந்து குடியரசுக சன்னியாசிகளாக இருக்கின்றார்கள். நல்ல இளம் வயதினர்கள் எங்கே வேணால் போய் சுற்றி வர முடியுங்கிறவங்க வெகுதக சன்னியாசிகளாக இருக்கின்றார்கள். அப்போ இந்த மாதிரி மேலோர்கள் இரண்டு வகை சன்னியாசிகள் வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறத இந்த 160வது பாடலில் தெளிவுபடுத்துகிறார். இப்போ நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே சன்னியாச வாழ்க்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு விதமான நிலைப்பாடு. அப்புறம் அடுத்த 161வது பாடலில் இருவகை தீவிர தரத்தும் அஞ்சன் என்றும் பரமாஞ்சன் என்றும் சொல்வார், வரும் அஞ்சனுக்கு முத்தி சத்திய லோகத்தன்றி வராது என்பார், பரமாஞ்சனுக்கு முக்தி இவ்வுலகில் ஞானத்தால் பலிக்கும் என்பார், திறமருவும் பரமாஞ்சன் தானும் இருவகையாகும் செப்ப கேளாய். இங்க என்ன சொல்றாருன்னா 161வது பாடல்ல இருவகை தீவிர தரத்தும், அதாவது இப்போ வந்து முதல்ல பார்த்தோம் மந்தம் தீவிரம் தீவிர தரம் அப்படின்னு மூன்று விதமான தரவரிசையில சன்னியாசிகளை நம்ம பார்த்தோம். மந்த சன்னியாசிகளை வந்து சன்னியாசினே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. தீவிர சன்னியாசிகள்ல இரண்டு வகையினர் இருக்காங்க, ஒன்னு வந்து குடிசகம், இன்னொன்று வந்து வெகுதகம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ தீவிர தரத்துல வந்து ரெண்டு பேரை சொல்றாரு. அவங்க ரெண்டு பேர் வந்து அஞ்சன் பரமாஞ்சன் அப்படின்னு சொல்லி ரெண்டு சன்னியாசிகள், அவங்கள தான் நம்ம பார்த்தோம். ஹம்ச சன்னியாசிகள் பரமஹம்ச சன்னியாசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ அந்த பரமஹம்ச சன்னியாசிகளை தான் பரமாஞ்சன் அப்படின்னு இங்க சொல்றாரு. அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு அஞ்சனுக்கு முத்தி சத்திய லோகத்தன்றி வாராது என்பார், பரமாஞ்சனுக்கு முக்தி இவ்வுலகில் ஞானத்தால் பலிக்கும் என்பார். அஞ்சனுக்கு முக்தி சத்திய லோகத்தன்றி வாராது என்பார் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ அஞ்சன்கிற சன்னியாசி வந்து நம்ம என்னவா பார்த்தோம், ஹம்ச மந்திரத்தை உபதேசம் வாங்கிட்டு அந்த மூச்சு பயிற்சி பண்ணிட்டு இருப்பாங்க, வெறும் மூச்சை மட்டும் கவனிச்சிட்டு இருப்பாங்க. மூச்சு உள்ளே போகும்போது ச அப்படிம்பாங்க, வெளியே வரும்போது ஹம்மும்பாங்க, ஹம்ச அதை வாய் விட்டு உச்சரிக்க மாட்டாங்க, அது அஜபா மந்திரம். ஆனால் அந்த ஹம்ச சன்னியாசிகளாக இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, இவங்க வந்து அந்த மூச்சை தான் பிரம்மம்னு நினச்சிக்கிட்டு அந்த மூச்சிலே சிக்கிட்டு இருக்கிறதுனால இவங்க வந்து உண்மையிலே அந்த பூரண முக்திக்கு வரமாட்டாங்க, பரமுக்திக்குள்ளே வர முடியாதுங்கிறாரு. பாருங்க, அஞ்சன் என்ற அம்ச சன்னியாச்சி மூச்சை உள்ளே இழுத்து சுவாசத்தின் வழியாக ஹம் சம் என்ற சப்தத்தை அஜபா மந்திரமாக ஜபித்து கொண்டே இருந்து அந்த பிராணனே பிரம்மம் என்பதாக பாவித்து கொண்டு அந்த நிஷ்டையில இருந்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு முக்தி என்பது இந்த உலகத்திலே உண்டாகாது அப்படிங்கிறார். ஏன்னா இவங்களுக்கு வந்து என்ன தெரியுமா சொல்றாரு, ஏன்னா இவங்க துவைத பாவத்தில் இருக்காங்க. காரணம் என்ன, இவங்க வந்து பிராணனை வந்து பிரம்மமா பாவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பிராணனை பிரம்மமா பாவிச்சுக்கிட்டு அந்த பிராணனில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது, 5 கோஷங்களை கடக்க சொல்லுது. மனோமய கோஷத்தை கடக்க சொல்லுது, பிராணமய கோஷத்தை கடக்க சொல்லுது, உடலுங்கிற அன்னமய கோஷத்தை கடக்க சொல்லுது, புத்திங்கிற விஞ்ஞானமய கோஷத்தையும் கடக்க சொல்லுது, கடைசிய காரண தேகமாகிய ஆனந்தமய கோஷத்தையும் கடக்க சொல்லுது. அதாவது அஞ்ஞான நிலையில் இருக்கக்கூடிய காரண தேகத்தையும் கடக்க சொல்லுது. 5 கோஷங்களையும் கடந்தவன் தான் ஜீவன் முக்தன் நம்ம பார்த்துட்டோம் வேதாந்த பாடத்துல. ஆனா துவைதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, யோக மார்க்கத்துல இந்த மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப மூச்சிலே பிரம்மம் அப்படின்ட்டுருவாங்க. நிறைய பேர் அந்த பிராணாயாமம் பண்றேன், இங்க இதுல தான் பிரம்மம் இருக்குன்ட்டு அதுக்கு நிறைய உபநிஷத்துங்களை உதாரணமா எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹம்ச உபநிஷத்து இருக்குது, தியான பிந்து உபநிஷத்தெல்லாம் எடுத்துக்குவாங்க, எடுத்துக்கிட்டு அதுல இருக்கபடி அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதுல சொல்லப்பட்ட சூட்சமம் புரியல அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து இந்த மூச்சு தான் பிரம்மம் நினைச்சுக்கிட்டு இந்த ஹம்ச மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு இருந்துட்டு இவர்கள் இந்த உடலை விட்ட பிறகு அவங்களுக்கு வந்து சத்திய லோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. நான்முக பிரம்மா வசிக்கின்ற சத்திய லோகம், அது எங்க பாருங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அஞ்சனுக்கு முத்தி சத்திய லோகத்தன்றி வாராது என்பார். இப்ப சத்திய லோகம் அப்படின்னா நம்ம இங்க வேதாந்திகளுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த இருப்பு தன்மை, அதாவது இறைவன் சித்தாக இருக்கிறான் அப்படிங்கிற அந்த புரிதல் வராத வரைக்கும் அவங்களுக்கு வந்து முக்தி கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அதாவது இப்ப சாதாரணமா சத்திய லோகம் அப்படின்ன உடனே நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க, பிரம்மாவுடைய இருப்பிடம் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. பிரம்மா எங்கேயோ சத்திய லோகத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் நிறைய இருக்குது இல்லையா. அப்படி கிடையாது. சத்திய லோகம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அந்த சத்துங்கிற இருப்பை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அப்ப அந்த சத்து எப்படி இருக்கின்றது, சித்தாக இருக்கின்றது அப்படிங்கிற புரிதல் வர்றவன் தான் உங்க உண்மையான ஞானி, அவன் தான் ஜீவன் முக்தன், அவன் தான் பரமஹம்சன். அப்ப அப்படிப்பட்ட பரமஹம்சனுக்கு தான் இங்க வந்து முக்தி சாத்தியமாகும். அது எந்த முக்தி, பரமுக்தி சாத்தியமாகும். மற்றவர்களுக்கெல்லாம் பதமுக்தி தான் சாத்தியமாகும். அப்ப அந்த அடிப்படையில இங்க அஞ்சன் கூட என்ன பண்றான்னா, பதமுக்திக்கு போயிடுறான் அப்படிங்கிறார். அவன் ஒரு நல்ல நிலைக்கு வரான், ஆனா கடைசியில போய் எங்க சோகம்ங்கிற மந்திரத்துல அவன் பிராணாயாமத்துல போய் சிக்கிக்கிறான். அப்ப பிராணாயாமத்துல வந்து அவன் மூச்சு பயிற்சி பண்ணி அதன் மூலமா நான் பிரம்மம் பிரம்மம் சொல்லி அவன் லிஃப்ட் ஆகி மேல வந்துட்டான்னா ஓகே. சிலர் வந்து லிஃப்ட் ஆகி மேல வந்துடுறாங்க, அதை பண்றாங்க, அவங்களுக்கு அதுல மனத்தெளிவு மட்டும்தான் வருது. ஆனா அவங்க அந்த பிரம்ம நிஷ்டனா மாற முடியாம இருக்கும்போது வேதாந்த படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்க, மீண்டும் இதுக்குள்ளே வந்து பரமஹம்சனாக மாறிடுறாங்க. ஆனால் பரமஹம்சனாக மாறாதவங்களுக்கு வந்து சத்திய லோகத்தினம் மட்டும்தான் சாத்தியமாகும். மீண்டும் அவங்க அந்த வேதாந்த பாடத்துக்குள்ளே வந்து அந்த சித்து தான் சத்தாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ற வரைக்கும் சாத்தியமாகாது அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாரு. வரும் அஞ்சனுக்கு முத்தி சத்திய லோகத்தன்றி வாராது என்பார். பரமாஞ்சனுக்கு முத்தி இவ்வுலகில் ஞானத்தால் பலிக்கும் என்பார். பரமாஞ்சன்னா பரமஹம்சன். அப்ப பரமஹம்சனுக்கு ஞானத்தினாலே முக்தி கண்டிப்பாக பலித்திடும். மறுவும் பரமாஞ்சன் தானும் இருவகையாகும் செப்ப கேளாய். அப்படிப்பட்ட பரமஹம்சன் இரண்டு வகையில் இருக்கிறான், அதை பத்தி நான் சொல்ல போறேன் கேளுன்றாரு. அப்ப அந்த பரமஹம்சன் எப்படி இரண்டு வகையில் இருக்கிறாங்கிறத நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். அது 162 பாடல்ல சொல்லுவாரு. அது நம்ம வருகின்ற வியாழக்கிழமை பாடத்துல பார்த்துடலாம். இப்ப இன்றைக்கு வந்து நம்ம 161 பாடல்கள் முடிச்சிருக்கோம். இப்போ பரமாஞ்சன், அஞ்சன், அப்புறம் வந்து குடிசகம், வெகுதகம் பார்த்தோம் இல்லையா. அதாவது 4 வகையான சன்னியாசிகளை நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ சன்னியாச வாழ்க்கைங்கிறது மனதை துறப்பது அப்படிங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. மற்றபடி இங்கே உடை மாற்றுவதோ அல்லது குடும்பத்தை விட்டுட்டு போகிறதோ சன்னியாசம் கிடையாது, அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்ம மீண்டும் 162 பாடலிருந்து வருகின்ற வேளக்கிழமை பார்க்கலாம். இத்துடன் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.